இந்நாளிலே நம் மத்தியிலே தேவனுடைய ஊழியத்தை செய்யவும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் இந்தியாவிலே கோயம்புத்தூரில் இருந்து பாஸ்டர் டேவிட் டானியல் அவர்கள் நம் மத்தியில் வந்திருக்கார். ஏற்கனவே 2 தடவைகள் நம் மத்தியிலே வந்தவர் ஊழியம் செஞ்சிருக்கார். கடந்த வாரத்திலே பைபிள் ஸ்டடியிலும் குறிப்பாக நேற்று புவாச செவ கூட்டத்திலும் அவர் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். அநேகர் அதனால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். ஸோ கோயம்புத்தூரிலே அவருடைய சபை இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 500 பேருக்கும் அதிகமான மாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்புக்கும் அவர் பிரசிடண்டாக இருந்து நடத்தி வருகிறார். அருவமுள்ள ஒரு தேவ மனிதன், அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரர் நம்ம மத்தியிலே வந்து நமக்கு கட்டுத்தர்றதும் ஊழியத்தை செய்யறதும் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே இந்த வேளையிலே உங்கள் சார்பிலே ஆண்டவர் ஊழியக்காரன அன்பாக நான் வரவழைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் அவரை உற்சாகமாக சிலை நட்டத்தை அன்பாக வரவழைக்கிறேன்.
Praise the Lord. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அவ்வளவுதான் சந்தோஷம். இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுவோமா? ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? சந்தோஷமா இருக்கிறவங்க சங்கீதம் பாட வேண்டும். Praise the Lord. Hallelujah. 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 சந்தோஷம் உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளியே வர வேண்டும். Amen. Hallelujah. 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 சகோதரர்கள் மட்டும் ஒரு அலையில சொல்லுவோமா? சகோதரிகள் மட்டும், சகோதரிகள் ஸ்தோத்திரம். ரெண்டு பேரும் சமமா தான் இருக்கிறீங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த போறோம். கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்திய தேசத்திலிருந்து கோயம்புத்தூர் கிறிஸ்டியன் சென்டர் திருச்சபையின் சார்பிலும் கோயம்புத்தூர் பெந்தேகோஸ்தே ஊழியர்கள் ஐக்கியத்தின் சார்பிலும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் ஊழியம் செய்யும்படி எனக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் நடுவில் நான் இருக்கும் போதெல்லாம் நான் என்னுடைய திருச்சபையையே என் உள்ளத்தில் நான் உணர்கிறேன். நான் எங்கேயோ இருக்கிறது போல இல்லாமல் என்னுடைய திருச்சபையில் இருப்பது போன்ற ஒரு உணர்வைத்தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே உங்களுடைய சபையில் நான் ஊழியம் செய்யும் போது கர்த்தர் என் இதயத்தில் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை இந்த நாட்களிலே மிக அருமையாக நேசித்து தங்கள் வீட்டிலே தங்க வைத்து நல்ல உணவுகளை தந்து என்னை எல்லா நிலைகளிலும் அன்பு கூறுகிற எனது அருமையான பாஸ்டர் செபாஸ்டின் அவர்களுக்கும் அன்பான சகோதரி செபாஸ்டின் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் அவர்களை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவருடைய வீட்டில் இருக்கும் போதெல்லாம் என்னுடைய உணர்வு என் வீட்டில் நான் இருக்கிறது போலவே அந்த பிள்ளைகளுடைய இனிமையான குரல் என் இருதயத்தை மகிழ்ச்சியாக்கிக் கொண்டே இருந்தது. ஏனென்றால் நான் இந்த நாட்களில் என்னுடைய வீட்டிலே நான் சிறு பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்கிறதுனால் இந்த பிள்ளைகள் எனக்கு ஒரு ஆறுதலை போல காணப்பட்டார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது மட்டுமல்ல, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்காக ஜெபிக்கிறீர்கள், என்னில் அன்பாயிருக்கிறீர்கள். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அன்பானவர்களே, தேவனுடைய ஊழியத்தின் பாதையிலே தேவன் நம்மை என்னை நடத்தி கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே ஆண்டவர் என்னோடு கூட அநேக காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அநேக காரியங்களை நான் தேவ சமூகத்திலே வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நாளில் உங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக தேவன் எனக்கு கொடுத்ததான வார்த்தைகளை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இன்றைக்கு தேவ வசனத்தின் ஊடாக பேச இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமாயிருக்கிறீர்கள்? ஒரு நிமிடம் அப்படியே நாம் எழுந்து நின்று ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக நாம் கர்த்தருக்கு நேராக நம்முடைய இருதயத்தை ஏறெடுத்து கண்களை ஏறெடுத்து நாம் ஜெபிப்போம். எல்லாரும் ஆண்டவரே, என்னோட பேசுங்க என்று கேட்போம். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைசிங் ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோட பேசுங்கப்பா, எங்களோட பேசுங்க, எங்கள் ஒவ்வொருவரோட பேசுங்க. உம்முடைய சமூகத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகம் எங்களுக்கு மனமகிழ்ச்சி அப்பா. உம்முடைய சமூகம் எங்களுக்கு பலன் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் எங்களுக்கு விடுதலை ஐயா. உம்முடைய சமூகம் எங்களுக்கு பேரானந்தம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கேட்போம். ஆண்டவரே என்னோட பேசும், ஆண்டவரே என்னோட பேசும். கர்த்தர் பேசாவிட்டால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேச வேண்டும், கர்த்தர் நம்மோடு பேச வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்பா எங்களோட பேசுங்க ராஜா, எங்களோட பேசுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைசிங் ஜீசஸ், பிரைசிங் ஜீசஸ். ஓ பவர் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறாயா? இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வேண்டும் என்று விரும்புகிறாயா? பக்தன் யோபு சொல்லும் போது சொல்லுகிறார், எனக்கு எப்போது மாறுதல் வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட காலத்துக்காய் நான் காத்திருக்கிறேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரோடு ஜீவிக்கிற ஒரு உன்னதமான மாறுதல் அவசியமாக இருக்கிறது. பரிசுத்தாவியானவர் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரிருளை நீக்க, உன்னுடைய கஷ்டங்களை நீக்க, உன்னுடைய கண்ணீரை போக்க உன் நடுவில் கடந்து வந்திருக்கிறார். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் உங்களுக்குள் கிரியை செய்யும்படியாக உங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுங்கள், உங்கள் மனதை விட்டு கொடுங்கள். ஆண்டவர் உங்களுடைய இருதயத்திலே தம்முடைய சிங்காசனத்தை வைக்க விரும்புகிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அவன் கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே சென்று நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், நான் அவனுக்கு தேவனாயிருப்பேன், நான் அவனோடு உலாவுவேன், நான் அவனில் தங்கி இருப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளில கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார், உங்களுக்குள்ளே அவர் விடுதலையோடு கிரியை செய்ய விரும்புகிறார். இடம் கொடுப்பீர்களா, இடம் கொடுப்பீர்களா? ஒரு நிமிஷம் விடுதலையோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். எனக்குள்ளே வாரும் ஆண்டவரே, எனக்குள்ளே வந்து தங்கிரும் ஆண்டவரே. பவர் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், power of the holy spirit, holy spirit, come upon us lord, come upon us lord, the spirit of god, the living god, the loving god, come upon us master, master, hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah. விடுதலை தாங்க, விடுதலை வரட்டும், விடுதலை வரட்டும், உள்ளங்கள் துறக்கப்படட்டும். புறநம சந்தர கரதன மரபலபாம், ரீவன மரபலப குரதன மரபலபௌஷியாம், க்ளோரி, ஹல்லேலூயா. ஜீசஸ், ஜீசஸ், பரலோக பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவராய் இருக்கிறவரே, தொடர்ந்து எங்களோட பேசுங்க. உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு அனுப்பித்தாங்க. என்னென்ன தேவைகளோடு உங்களுடைய பிள்ளைகள் உடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறார்களோ அவர்களுடைய இருதயத்தை நிரப்பும். உடைய வார்த்தையால், உடைய வல்லமையால், அபிஷேகத்தால், கிருபையால், உடைய மகிமையால், ஓ உடைய பிள்ளைகளை நிரப்புவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். உட்காரும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா சுவிசேஷம் 19 அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலிருந்து 27 வசனங்கள் முடிய நாம் வாசிக்கலாம். எஸ், 12வது வசனத்திலிருந்து 27 அல்லது வாசிங்க, நன்றாக எல்லாரும் கவனித்துக் கொள்ளுங்கள்.
பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களில் 10 ராத்தல் திரவியங்களை கொடுத்து, நான் திரும்பி வரும் அளவும் இதைக் கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவா இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாபதிகளை அனுப்பினார். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவென்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வரச் சொன்னான். அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தனில் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். அப்படியே இரண்டாம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தனினால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனையும் அவன் நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல் இதை ஒரு சீலையில் வைத்திருந்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவனுமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே, பின்ன ஏன் நீ என் திரவியத்தை காசு கடையில் வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோடு வரப்பற்றிக் கொள்வேனே என்று சொல்லி தவிமமாய் நின்றவர்களை நோக்கி, அந்த ராத்தலை அவன் கையில் இருந்தெடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள் ஆண்டவனே, அவனுக்கு 10 ராத்தல் இருக்கிறதே என்றார்கள். அதற்கு அவன், உள்ளவன் எவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றையும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதுக்கு மனதில்லாது இருக்கிறவளாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னான் என்றார்.
தேங்க்யூ. தேவனுடைய பிள்ளைகளே, பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்திற்கு புறப்பட்டான். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து இந்த உவமையை சொல்லுகிறார். இந்த உவமையை குறித்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 புத்தகங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதும்போது சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் புற தேசத்திற்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷனுக்கு ஒப்பாக சொல்லுகிறார். இவர் தூர தேசம் பிரயாணமாய் போகிறார். போகும்போது தன்னுடைய ஊழியக்காரனை அழைத்து சில பொறுப்புகளை கொடுக்கிறார். அந்த பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு அந்த பொறுப்புகளை குறித்து ஒரு நாளில கணக்கும் கேட்பேன் என்று சொல்லுகிறார். அந்த பொறுப்புகளை கொடுக்கும் போது அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ற பொறுப்புகளை கொடுக்கிறார். ஒருவனுக்கு 5 தாலந்தை கொடுக்கிறார், ஒருவனுக்கு 2 தாலந்தை கொடுக்கிறார், ஒருவனுக்கு 1 தாலந்தை கொடுக்கிறார். மார்க்கேயுவின் சுவிசேஷத்திலே வாசிக்கும் போது, அங்கே மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்திற்கு பிரயாணமாய் போக எத்தனைக்கும் போது என்று சொல்லுகிறார். அதாவது தன்னுடைய ஊழியக்காரனுக்கு அதிகாரத்தை கொடுத்து விட்டு போகிறார். அவன் தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்திலே அவனுக்கு என்ன என்ன வேலைகள் நியமிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வேலையை அவன் பொறுப்பாக செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி அந்த எஜமான் அவன் கையில் ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறார். கொடுத்துவிட்டு சொல்லுகிறார், நான் திரும்பி வரும்போது நீ விழித்திருக்கிறவனாக உன்னை நான் காண வேண்டும். நீ உறங்குகிறவனாக அல்ல, விழித்திருக்கிறவனாக காண வேண்டும் என்று சொல்லுகிறார்.
ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிரபுவாகிய இயேசு இந்த உலகத்திற்கு வந்து ஒவ்வொரு மனிதனையும் ரட்சிக்க அவர் முதலாவது இந்த உலகத்திற்கு வந்தார். ஆனால் மீண்டும் இயேசு ராஜாவாய் வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் வரும்போது எப்போது வருவார், என்றைக்கு வருவார், எந்த நேரத்தில் வருவார் என்று சொல்லப்படவில்லை. இங்கே விழித்திருங்கள் என்று மட்டும்தான் சொன்னார். ஏனென்றால் இந்த வீட்டு எஜமானாகிய ராஜா வரும்போது ஒருவேளை காலையிலே வரலாம், அல்லது மாலையிலே வரலாம், அல்லது ராத்திரியிலே வரலாம், எந்த நேரத்திலும் அவர் வரலாம். அவர் வருகிற நாளோ நாழிகையோ வேதத்தில் சொல்லப்படவில்லை. எங்கேயாகிலும் யாராகிலும் இயேசு இந்த ஆண்டு வருவார், இந்த மணி நேரத்தில் வருவார், இந்த மாதத்தில் வருவார் என்று சொல்லி உலகத்தையோ உலகத்தில் உள்ள சூழ்நிலைகளையோ அல்லது வேதத்தில் உள்ள சில சந்தர்ப்பங்களையோ எடுத்து யாரேனும் சொல்லி ஒரு நாளையோ நாழிகையோ குறிப்பிடுவார்களானால் அதை நீங்கள் நம்ப வேண்டாம், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய சொந்த வாயினாலே சொன்னார், மனுஷகுமாரன் வரும் நாள் யாருக்கும் அறிவிக்கப்படவில்லை என்று. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா சொல்லும் பொழுது சொல்லுகிறார், பிரபுவாகிய ஒருவன் ராஜ்யத்தை பெற்றுக் கொண்டு திரும்பி வருவான், அதற்காக ராஜ்யத்தை பெறும்படியாக தூர தேசத்திற்கு போகிறார் என்று. போகும்போது அவர் 10 ஊழியக்காரரை அழைக்கிறார், 10 பேருடைய கரத்திலும் 10 தாலந்துகளை கொடுக்கிறார், ஆளுக்கு 1 தாலந்து. இப்போது இவர்கள் 10 தாலந்தை பெற்றுக் கொண்டார்கள். இந்த பிரபு தூரதேசம் போய்விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்லி போய்விட்டார்? ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு நான் திரும்பி வருவேன் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதான பிரபு என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது இயேசு இந்த உலகத்திற்கு வரும்போது அவர் சமாதானத்தின் பிரபுவாக வந்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9:6 வசனத்தை நீங்கள் வாசித்தால் அவருடைய நாமம் சமாதான பிரபு என்னப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒராளிலே சொல்லுவோமா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மனுஷன் சமாதானத்தை தேடி அலைகிறான். உலகம் சமாதானத்தை தேடி அலைகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை சமாதானம். சமாதானம் எத்தனை பேருக்கு சமாதானம் வேண்டும்? அவ்வளவுதானா? மற்ற எல்லாருக்கும் இருக்குது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த பூமியிலே வந்தபோது இயேசுவை குறித்து முதலாவது தேவ தூதர்கள் சொன்ன ஒரு சாட்சி என்ன தெரியுமா? லூக்கா சுவிசேஷம் 2:14 சொல்லுகிறது, உன்னதத்திலே இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் உண்டாவதாக. இயேசு இந்த பூமியிலே சமாதானத்தின் பிரபுவாக வந்தார், சமாதானத்தின் கர்த்தராக வந்தார். நம் ஒவ்வொருவருக்கும் அவர் ஒருவரே சமாதானத்தை தர முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு மனிதன் சமாதானத்தை தேடி அங்கும் இங்கும் அலைகிறான், எங்கேயும் சமாதானம் கிடைப்பதில்லை. அன்பான தேவ பிள்ளையே, சமாதானம் இல்லாமல் வாழ்க்கையில் வேதனையோடு சஞ்சலத்தோடு இன்று அநேக தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். அநேகருடைய முடிவு பரிதாபமாயிருக்கிறது, வேதனை உள்ளதாக இருக்கிறது. சந்தோஷத்தை இழந்து, மெய்யான சமாதானத்தை இழந்து ஜீவிக்கின்ற கிறிஸ்தவ கூட்டத்தையும் பார்க்கிறோம். உலகமே சமாதானத்தை தேடுகிறது, ஆனால் கிறிஸ்தவ உலகத்திலேயும் கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலேயும் தாங்கள் பெற்றுக்கொண்டு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழந்து வேதனைப்படுகிறதை பார்க்கிறோம். குடும்பங்களிலே வேதனை, கணவன் மனைவி இடையிலே வேதனை, பெற்றோர் பிள்ளைகள் மத்தியில வேதனை, எல்லாம் வேதனை வேதனை வேதனை. யாரை எடுத்துக்கிட்டாலும் அவங்க கவலையும் பாரமும் சுமந்தவர்களாக இருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இதற்கு ஒரே ஒரு வழிதான் இந்த உலகத்திலே உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினியை தாம் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே இயேசு தன்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தினது நிமித்தமாக நமக்கு சமாதானம் உண்டாயிற்று. அல்லேலூயா. யாதொருவர் இயேசு கிறிஸ்துவை தன் வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஆண்டவராக மனசார விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் மெய்யான சமாதானத்தை பெற்றுக் கொள்வார்கள். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய அக்கிரமத்து நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் சுமத்தப்பட்டது. ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், அற்புதத்தை அவர் நடப்பிக்கிறார். அல்லேலூயா. இந்த கல்வாரி சிலுவைக்கு முன்பாக யார் யார் வருகிறார்களோ அவர்கள் அற்புதத்தை பெற்றுக் கொள்வார்கள், அவர்கள் சமாதானத்தை பெற்றுக் கொள்வார்கள், அவர்கள் விடுதலையை பெற்றுக் கொள்வார்கள். சத்தமா சொல்லுவோமா? Praise the Lord, Praise the Lord. ஆண்டவர் இயேசு சமாதானத்தை கொடுக்கின்றவர், இயேசு சமாதான கர்த்தர். அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு உனக்கு சமாதானம் வேண்டுமானால் நீ கல்வாரியிலே கல்வாரிக்கு முன்பாய் கடந்து வா. கல்வாரிதான் உன்னுடைய வாழ்க்கையின் முடிவு என்பதை மறந்து விடாதே. அநேக கிறிஸ்தவ மக்கள் ஆண்டவரை அறிந்தும் ஆண்டவரை ரசித்தும் சமாதானத்தை பெற்றும் மீண்டும் அவர்கள் உலக பாவங்களிலே சிக்கி தவித்து தேவனுடைய அன்புக்கு தூரமாக ஜீவித்து அவர்கள் சமாதானத்தை இழந்து விடுகிறார்கள். சமாதானத்திற்காக குடிக்கிறார்கள், சமாதானத்திற்காக வேசித்தனம் பண்ணுகிறார்கள், சமாதானத்திற்காக நல்ல விசேஷித்த உணவுகளை புசித்து நேரத்தை போக்குகிறார்கள், சமாதானத்துக்காக அங்கும் இங்கும் அலைந்து பல காரியங்களை செய்து பார்க்கிறார்கள். ஆனால் அவைகளெல்லாம் சில நிமிடங்களே. ஆனால் என் இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன். இந்த சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, உலகத்தால் கொடுக்கவும் உலகத்தால் எடுக்கவும் முடியாத என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். அல்லேலூயா. இயேசு ஒருவர் தான் நமக்கு சமாதானத்தை தர முடியும். பிரியமானவர்களே, சமாதானத்தை தேடி நீங்கள் அங்கும் இங்கும் அலைய வேண்டியது இல்லை. நீங்கள் சமாதானம் உங்களுக்கு வேண்டுமானால் கல்வாரி சிலுவை அண்டை வாருங்கள். இந்த கல்வாரியின் அன்பை நீங்கள் எங்கே காணலாம்? இந்த கல்வாரியின் நல்ல செய்தியை நீங்கள் எங்கே கேட்கலாம்? இந்த கல்வாரியின் மூலமாய் விடுதலையை பெற்றுக் கொள்ளக்கூடிய இந்த உன்னத அனுபவம் எங்கே உங்களுக்கு கிடைக்கும் என்றால் ஆண்டவருடைய திருச்சபையில் மாத்திரமே, தேவ சமூகத்தில் மாத்திரமே. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனை நோக்கி தேவ சமூகத்தில் வந்து கதறும் போது ஆண்டவர் உங்களுடைய சத்தத்தை கேட்கிறவராயிருக்கிறார். தேவனுடைய ஆலயத்திலே தேவனுடைய ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு கல்வாரியின் அன்பு போதிக்கப்படும் போது கர்த்தர் உங்களை விடுதலை செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு கவலையா இருக்குது, இன்னைக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு வீட்டிலே நீ இருந்து விட்டால், ஆலயத்துக்கு வராமல் வீட்டிலே இருந்து விட்டால் உனக்கு சமாதானம் கிடைக்காது. உன்னுடைய கவலை உன்னை விட்டு நீங்கி போகாது, உன்னுடைய கஷ்டம் உன்னை விட்டு நீங்கி போகாது. உனக்கு கவலை நீங்க வேண்டுமானால், உன் கஷ்டம் உன்னை விட்டு நீங்க வேண்டுமானால், நீ சமாதானம் உடையவனாய் உடையவளாய் மாற வேண்டுமானால் நீ தேவ சமூகத்திற்கு கடந்து வர வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே உனக்கு சந்தோஷம் உண்டு, கர்த்தருடைய சமூகத்திலே உனக்கு ஆனந்தம் உண்டு, கர்த்தருடைய சமூகத்திலே உனக்கு விடுதலை உண்டு, கர்த்தருடைய சமூகத்திலே உன்னுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய காத்திருக்கிறார். யாதொருவர் வாழ்க்கையிலே சமாதானமின்றி சஞ்சலத்தோடு இருக்கிறீர்களோ, வேதனையோடு இருக்கிறீர்களோ, மனம் மிகவும் கசப்பாய், ஓ கசந்த மாறாவாய் நீ காணப்படுவாயானால், என் ஆண்டவர் இயேசு இன்று உன் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்ய, உன்னை மதுரமாக மாற்ற வந்திருக்கிறார் உன் நடுவில். ஹல்லேலூயா. இந்த பிரபுவாகி இயேசு தூர தேசம் சென்று மீண்டுமாய் திரும்பி வருவேன் என்று சொல்லி போயிருக்கிறார். வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு அலையில சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர்களின் புஸ்தகத்திலே 1:10-11 வசனங்களை வாசிக்கும் போது, அங்கே ஆண்டவராகிய இயேசுவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 உயிரோடு எழுந்து 40 எல்லாருக்கும் தரிசனமானார். பின்பு அவர் வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அப்பொழுது வெண்ணங்கி தரித்த 2 தூதர்கள் அங்கே நின்று கொண்டு இயேசு எடுத்துக் கொள்ளப்படுகிறதை பார்த்து அவர்கள் கேட்டார்கள், கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய கண்களுக்கு முன்பாக இந்த இயேசுவானவர் எப்படி வானத்துக்கு எழுந்தருளி போகிறாரோ அப்படியே மீண்டும் வருவார். எழுந்தருளி போன இயேசு மீண்டும் வருவார். வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், அவர் தாமதம் பண்ணார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு எதற்காக திரும்பி வருகிறார் என்றால், ஒரு ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிப்பதற்காக. அவர் எதற்காக பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டோர், எதற்காக சிலுவையில் அடிக்கப்பட்டோர், எதற்காக ரத்தம் சிந்தப்பட்டோர் என்றால், இந்த பூமியிலே அவர் ஒரு ராஜ்யத்தை உருவாக்குவதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ராஜ்யம் எதை காட்டுகிறது என்றால், 1000 அரசாட்சியை காட்டுகிறது. ஆனால் இந்த 1000 அரசாட்சியை ஆண்டவர் ஸ்தாபிப்பதற்கு முன்னதாக, இந்த பூமியிலே பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவுக்கு ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார். விசுவாசிகள், நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 வசனத்தில், இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். இது ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வருகிற கடைசி வருகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு மேகங்களுடன் வருவார். எப்பொழுது வருவார் என்றால், இந்த உலகத்திலே உபத்திரவ காலம் முடிந்ததுக்கு பிறகு இயேசு வருவார். இந்த உலகம் உபத்திரவத்துக்காகத்தான் வைக்கப்பட்டிருக்கிறது. அநேகர் ஆலயத்துக்கு வருகிறது எதற்கானா, எதற்காக வராங்க? இந்த உபத்திரவம் நீங்கி எப்படி சுகபோகமாய் வாழலாம். ஸ்தோத்திரம். எப்படி சுகபோகமாய் வாழலாம்? ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாட்கள் போக 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 உபத்திரவம் பெருகிக் கொண்டே வரும். இப்பொழுது 7 தூதனுடைய எக்கால சத்தம் கேட்கப்பட போகிறது. 6 எக்காலம் முழங்கி ஆயிற்று. ஒவ்வொரு எக்காலத்திற்கும் வேதனை, வித்தியாசமான வேதனைகள், வித்தியாசமான உபத்திரவங்கள், வித்தியாசமான பாடுகள். 7 தூதனுடைய எக்காலம் தொறிக்கப்படும் பொழுது இயேசு மேகங்களின் வழியா இறங்கி வருவார். ஹல்லேலூயா. அப்பொழுது உயிரோடு இருக்கிற நாம் எல்லோரும் அவரை சந்திக்க போகிறோம். ஹல்லேலூயா. இதே பூமியிலே நாம் அவரோடு விட ராஜாக்களும் ஆசாரியர்களுமாயிருந்து அரசாளுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. கரம் உயர்த்தி ஒரு அலையில சொல்லுவோமா? இந்த உன்னதமான அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தருவதற்காக கல்வாரி சிலுவையிலே இயேசு தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி நம்மை ரட்சிக்க சுத்தம் கொண்டார். நம்மை பாவங்களிலிருந்து விடுவிக்க சுத்தம் கொண்டார், நம்மை பரிசுத்தமாக்க தேவன் சுத்தம் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை ரட்சித்து, நம்மை ஸ்நானப்படுத்தி, நம்மை அபிஷேகித்து அவருடைய பிள்ளையாக நம்மை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம்? அவ்வளவு பேர் தானா? அல்லேலூயா. இந்த சாக்கியத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், இந்த பாக்கியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், இந்த நல்ல ஈவுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய பிள்ளையாக இருக்கிற நமக்குள் ஒரு ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிக்கிறார். அது என்னவென்றால், ரோமருக்கு எழுதின நிருபம் 14:17 சொல்லுகிறது. வாசிங்க,
தேவனுடைய ராஜ்யம்,
தேவனுடைய ராஜ்யம்
புசிப்பும் குடிப்பும் அல்ல,
புசிப்பும் குடிப்பும் அல்ல,
அது நீதியும் சமாதானமும்,
அது நீதியும் சமாதானமும்,
பரிசுத்த ஆவியினால்
உண்டாகும், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிய சந்தோஷமாயிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளே தேவன் ஸ்தாபிக்கின்ற மூன்று அனுபவங்களை பார்க்கிறோம். ஒன்று, அது நீதியின் ராஜ்யமாக இருக்கிறது. ரெண்டு, சமாதானத்தின் ராஜ்யமாக இருக்கிறது. மூன்று, சந்தோஷமுள்ள ராஜ்யமாக இருக்கிறது. அல்லேலூயா. இதை வாசித்தோம், இது பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பிரசங்கத்தை கேட்கிறீங்க, ஆனா எத்தனை பேர் இன்றைக்கு முகம்தான் அழகா இருக்குது, உள்ளம் துக்கமா, கண்ணீர் வடித்துக் கொண்டு, கவலையோட சொக்கி போய் இருக்கிறவங்க எத்தனை பேர்? கை தூங்க பார்க்கலாம். பாஸ்டர், நான் முகத்துல தான் நல்லா இருக்கேன், வெளியில தான் சிரிக்கிறேன், ஆனா என் உள்ளம் வேதனையினால ரொம்ப நொறுக்கப்பட்டிருக்கிறேன். அப்படியா இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். இல்லைன்னு சொல்லவே முடியாது. நீங்க எல்லாம் வெட்கப்படுகிறவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை பார்த்து வெட்கப்படாம இருந்தா போதும். ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியை பெற்று அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒரு ராஜ்யமாக பார்க்கிறார். அல்லேலூயா. அது என்ன ராஜ்யம் தெரியுமா? கொலோசியர் 1:13 வாசிங்க.
உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து.
கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார். ஒரு அலையில சொல்லுவோமா? பாருங்கள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியை நமக்கு தந்து அவர் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு வந்தார். அப்படியானால் நன்றாக கவனிக்க வேணும், பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவுக்கு என்னையும் உங்களையும் ஒரு ராஜ்யமாக தந்திருக்கிறார். அந்த ராஜ்யத்துக்கு என்ன பெயர்? சபை, திருச்சபை என்று பெயர். அல்லேலூயா. அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். ஆகவே நானும் நீங்களும் யாருடைய பிரஜைகள் என்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய பிரஜைகளாயிருக்கிறோம். அல்லேலூயா. அன்பின் குமாரன் இந்த திருச்சபைக்கு ஆளுகை செய்கிற தலைவராயிருக்கிறார். என்னையும் உங்களையும் ஆளுகை செய்கிறவர் நமக்கு மேலாக இருக்கிற இயேசு கிறிஸ்து. அப்படிதானே நம்புறீங்களா? நம்புறங்க. ஒரு அலையா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த இயேசு பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகைக்குள் நம்மை வைத்திருக்கிறார். நமக்குள்ளே ஒரு பரிசுத்தமான வாழ்வை அவர் எதிர்பார்க்கிறார். அவர் பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கின்ற ஒவ்வொரு விசுவாசிகளும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Praise the Lord. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் ஆண்டவரை தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்குள் ஏதாயில் ஒன்றை நடப்பிக்க வேண்டும், உங்களுடைய ஜபத்தை அவர் கேட்டு பதிலளிக்க வேண்டும், உங்களுக்கு ஏதோ நன்மை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் கீழ்ப்படிதல் அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, இன்றைக்கு பரிசுத்த குறைச்சலினாலே உன் வாழ்க்கையை நீ அசுசிப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். பரிசுத்த குறைச்சலினாலே கர்த்தருடைய ராஜ்யத்தை தீட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய பரிசுத்த குறைச்சலினாலே நீ சபைக்குள்ளே கொஞ்சம் குறைய குற்றவாளியாய் காணப்படுகிறாய். இது மனிதன் உனக்கு சொல்லாவிட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் உன் உள்ளத்தில் பேசுகிறதான சப்தம். ஆவியானவர் பலமுறை உன்னுடைய குற்றங்கள் குறைவுகளை சுட்டி காட்டுகிறார். ஆனால் உன் மனசாட்சியை நீ என்ன செய்கிறாய் என்றால் மழுக்கி போடுகிறாய். உன் மனசாட்சியை குறித்து வேதம் சொல்கிறது, சூடுண்ட பொய்யர் என்று. ஆகவே ஆண்டவர் ஒரு விசை பேசி நீ கீழ்ப்படியாவிட்டால், ஒரு விசை பேசி நீ பரிசுத்தமாகாவிட்டால், ஒரு விசை பேசி அவருடைய அன்புக்கு செவி கொடுக்காவிட்டால், மறுபடி சில சமயங்களில் பேசுகிற ஆண்டவர் அவர் உன்னை தம் கண்களுக்கு மறைத்து விடுவார். வேதம் சொல்லுகிறது அவர் மறைந்து போனார். ஓ, அவருடைய முகம் என் கண்களுக்கு மறைக்கப்பட்டது, நான் அவர்களை பார்க்க மறுக்கிறேன், நான் என் கரங்களை கரங்களுக்கு முன்பாக அவர்களை மறைக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் ஆண்டவர் அன்புள்ளவர், அன்பினால் சொல்லியும் அதை செய்யாவிட்டால், கீழ்ப்படியாவிட்டால் சில நேரங்களில் நம்மளை காப்பாற்ற யாராலும் முடியாது, ஒருவராலும் முடியாது. இந்த ஐரோப்பா தேசத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வெள்ளக்கார கூட்டம் வேதத்தில் பாபேல் மக்களை காண்பிக்கிறது. ஒரு சமயத்தில் அவர்கள் தேவனை நேசித்தார்கள், தேவனை தேடினார்கள், தேவனை கண்டுகொண்டார்கள். கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் செய்து அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்தியாவிலேயோ இலங்கையிலேயோ போய் இப்படி ஒரு நாட்டை இடத்தை பார்க்கவே முடியாது. எந்த இடத்துல நீங்க கால் வச்சாலும் அந்த இடத்துல காலில் கல்லு குத்தும் அல்லது முள்ளு குத்தும், முள்ளும் குறுக்குமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க நீங்க எந்த காட்டுக்குள்ள போனாலும் உங்களை ஒரு முள்ளு குத்தாது. ஏனென்றால் ஆண்டவர் இந்த தேசத்தை அவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் நீங்கள் அருமையான வெள்ளக்கார சகோதரர்களுக்கு இதை மொழிபெயர்க்காதீங்க. ஆனால் இந்த தேசத்தில் அவர்களுடைய அக்கிரமத்தின் மிகுதி நிமித்தமாக இன்றைக்கு ஜனத்தொகையும் குறைந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு பதிலாக இலங்கையிலிருந்து உங்களை கொண்டு வந்திருக்கிறார், இந்தியாவிலிருந்து என்ன கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் இந்த தேசத்தை நாளை தினத்தில் ஆளக்கூடியவர்களாய் மாறலாம், இந்த தேசத்துக்கு சுவிசேஷத்தை சொல்லக்கூடியவர்களாய் மாறலாம், இந்த தேசத்தினுடைய உத்தரவாதம் உங்களுடைய கரத்தில் தேவன் கொடுக்கலாம். நீங்கள் செய்ய தவறும் போது உங்கள் பிள்ளைகளை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்யலாம். ஒருவேளை நான் என்ன செய்ய முடியும், எனக்கு இந்த பாசை தெரியவில்லையே, எனக்கு இந்த மாதிரியான காரியம் ஒன்று இந்த நாட்டில் செய்ய முடியவில்லையே என்று நீ தவிப்பாயானால், நீ ஒரே ஒரு காரியத்தை செய்தால் போதும், உன் வாழ்க்கையை நீ பரிசுத்தமாய் காத்துக்கொண்டால் போதும். நீ உன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டால் உன்னுடைய சந்ததி பரிசுத்தமாயிருக்கும். உன்னுடைய சந்ததி பரிசுத்தமாயிருந்தால் என் தேவன் உன்னுடைய சந்ததியை கொண்டு இந்த தேசத்தை ரட்சிப்பார். இந்த தேசத்தில் தேவன் தம்முடைய ஜனத்தை எழுப்புவார், முள்ளு குறுக்காதபடி பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. கிடைச்சதே கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற மதுபான பாட்டில்களை விதவிதமா வாங்கி விதவிதமான ருசி பார்த்து, இங்க இருக்கிற மாமிசீகமான கிரியைகளுக்கெல்லாம் உங்களை உட்படுத்தி, இங்க இருக்கிறதான உல்லாச வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து அன்பான தேவ பிள்ளையை உங்களை அழித்துக் கொண்டால் நடக்கிறது திண்டாட்டம். கொண்டாட்டம் அல்ல, திண்டாட்டம். ஹல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன், இப்படி பேசினா உங்களுக்கு பிடிக்காது இல்ல? நான் வந்து எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன்னா, தேவனுடைய கர்த்தருடைய சபையை பரிசுத்தப்படுத்துவதற்காக அழைக்கப்பட்டேன். டிராமா பண்ணிட்டு போறதுக்காக நான் அழைக்கப்படல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு, பரிசுத்தம் உள்ள ராஜாதி ராஜாவா இயேசுவுக்கு நீங்க பரிசுத்தமான பிள்ளைகள். உங்களை ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொண்டார் என்றால், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக ஜீவிப்பதற்கு. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக ஜீவித்தால் தேவன் உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டதான தாலந்துகளை நீங்கள் பயனுள்ளதாக மாற்ற முடியும், நீங்கள் ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். ஹல்லேலூயா! பயபக்திக்குரியவர்களாய் மாறுவோம், கீழ்ப்படிதலுக்குரியவர்களாய் மாறுவோம். பெருமை மதிகேடு இதைகளை நாம் முற்றிலும் தரைமட்டமாக்கி போடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. தாவீது ஜெபம் பண்ணும்போது சொல்லுகிறார், தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள். நம்ம எல்லாம் நம்முடைய தாழ்வை நினைக்கிறோமா? பிரசங்கிக்கிற நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய தாழ்வை நினைப்பேன். எந்த இடத்திலுமே என்னுடைய தாழ்வை பகிரங்கமாய் சொல்லுவேன். நீங்கள் என்னை மதிக்க வேண்டும், இவர் ஒரு பெரியவர், இவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் என்று நீங்கள் எண்ணுவதற்காக நான் நிற்கவே மாட்டேன். பலிபீடத்தில் ஒவ்வொரு படியையும் நினைப்பேன். அப்படி நாம் நினைத்து ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை சொல்லி துதித்து நன்றி அறிதல் உள்ளவர்களாக வாழுவோமானால் பரிசுத்தம் நமக்குள்ள உண்டாகிவிடும். அல்லேலூயா! கடந்து வந்த காலங்களை, கடந்து வந்த பாதைகளை, கடந்து வந்த துன்பங்களை நாம் நினைக்காத பட்சத்தில் நாம் நம்முடைய மனசு மாமிசம் தோன்றினபடி ஜீவிக்கிறவர்களாக இருப்போம். அப்படி நாம் ஜீவிக்காதபடிக்கு எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய ராஜ்யமாய் மாற வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது என்றால், அது புசிப்பும் குடிப்பும் அல்ல.
புசித்து குடித்து வாழுகிறவங்க உயிரோடே செத்தவங்க.
இன்றைக்கு அநேக மக்கள் செத்து போனவர்களாய் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிய சந்தோஷமாயிருக்கிறது.
எத்தனை பேருக்கு இந்த சந்தோஷம் வேணும்? ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இயேசு ஒருவர் தான் இந்த சந்தோஷத்தை தர முடியும். பரிசுத்த ஆவியானவர் அதற்காகத்தான் ஊற்றப்பட்டார். இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், நான் போவேன், ஆகில் வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு நான் அனுப்புவேன். ஹல்லேலூயா! வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். அவர் உங்களை நடத்துவார், அவர் உங்களை போதிப்பார், அவர் உங்களுக்கு சகல சத்தியத்தை வெளிப்படுத்துவார், நீங்கள் செல்ல வேண்டிய பாதையை உங்களுக்கு காட்டுவார், அவர் உங்கள் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், உங்கள் குடும்பத்தை அவர் கட்டுவார், உங்கள் வாழ்க்கையை அவர் கட்டுவார், உங்கள் தேவை அவர் சந்திப்பார், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார், உங்கள் வேதனை நீங்கி சுகமாய் இருக்க பண்ணுவார். அவர் உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானவர். ஹல்லேலூயா! அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய திருச்சபையை, நானும் நீங்களும் கூடியிருக்கிற திருச்சபையை நேசிக்கிறார். பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனுக்கு ஈவாக கொடுத்த ஒரு ராஜ்யம் தான் சபை. நன்றாக நீங்க கவனிக்க வேண்டும். இன்றைக்கு வரோம் போறோம், இதை ஒரு கடமையாக நினைக்க கூடாது, இதை ஒரு பார்க்குக்கு வர்றது போல நினைக்க கூடாது, இது யாரையோ விசிட்டேஷன் சந்திக்கிற மாதிரி நினைக்க கூடாது. சில சர்ச்சுக்கு போனா அவரை பார்க்கலாம் அப்படின்னு வருவாங்க.
தேவன் குமாரனாகிய இயேசுவுக்கு தந்ததான ஒரு ராஜ்யம். இந்த ராஜ்யம் கரப்படாததாக, கற்புள்ளதாக, சுத்தமுள்ளதாக அவர் விரும்புகிற ஆட்சி இதற்குள் இருக்க வேண்டும். அந்த ராஜ்யத்துக்கு பேரே அன்பின் குமாரனுடைய ராஜ்யம், லவ் ஆஃப் ஜீசஸ் கிங்டம், இயேசு கிறிஸ்துவுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். இதுல அன்பிற்கு புறம்பாக ஒருவரும் எதையும் செய்யக்கூடாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு அன்பு குறித்து தம்முடைய ஜீவனை நமக்காக தந்தார். அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. அந்த ரத்தத்தினாலே கிரயமாய் வாங்கப்பட்டிருக்கிறோம். அந்த ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். இது ஒரு அழியாத ஒன்று, அழியாத ஒரு சொத்து. இது தேவன் விரும்புகிற ஒரு ஆளுகை. நானும் நீங்களும் அதற்குள் ஒப்புக் கொடுக்கப்படுவோம். ஆனால் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருப்போம். பரிசுத்தம், ஹோலினஸ். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு நேராக திருப்புங்கள். நான் எப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, என் குடும்பம் எப்படி இருக்கிறது, என் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள், நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பெற்றோர் வீட்டில் பாட்டில வாங்கிட்டு வந்தா பிள்ளைகள் அதை பார்க்குமா பார்க்காதா? வீட்டில் நீங்க குடிச்சா, சாரி நீங்க குடிக்கிறீங்கன்னு சொல்லல, உலகத்துக்காகவும் போய் சொல்லுங்க, நான் உங்களை சொல்லல, நாம் கொஞ்சம் பகுத்தறிவதற்காக சொல்றேன். வீட்டில் நாம் குடித்தால் ஒருவேளை பயப்படுகிற பிள்ளைகளா இருந்தாலும் அது வெளியில போய் குடிக்கும். அது என்ன செய்யும்? வெளியில போய் குடிக்கும். வீட்டில் நாம் ஒரு தவறு செய்தால் நம்முடைய பிள்ளைகள் வெளியே செய்வார்கள். ரொம்ப ரொம்ப கவனமாக வாழ வேண்டும். கணவனும் மனைவியும் எந்த விதத்திலும் வீட்டில் சண்டை போடவே கூடாது, சண்டை போடவே கூடாது. இந்த தேசத்தில் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறாரே, நீங்க எல்லாம் ஒவ்வொரு நாளும் இயேசப்பாவுடைய காலை பிடிச்சு முத்தமிடணும், முத்தமிடணும். இந்த தேசத்தில் என்ன குறைவு நமக்கு? ஒரே ஒரு கஷ்டம், குளிர். என்னது? குளிர். அதுக்குதான் 9 ட்ரெஸ் போட்டிருக்கிறோமே. எனக்கு இப்ப வேர்க்கத்தான் செய்யுது. நான் டிசம்பர் ஜனவரியில ஓஸ்லோ என்ற நார்வே தேசத்துல நான் ஊழியம் செய்தேன். அப்ப சுனோவா இருந்தது. அப்பதான் முதல் முறையா நான் ரொம்ப பியூட்டிஃபுல் சுனோவா பார்த்தேன். அந்த சுனோவில் நான் விளையாடும் போது ஒரே ஒரு பனியன், ஒரு மெலிசு பனியன் தான் போட்டிருந்தேன். எல்லாம் சொன்னாங்க நாடி பிடிக்கும், அது பிடிக்கும், இது பிடிக்கும், வெளியில தெரியாது உள்ளதான் பிடிக்கும்னு சொன்னாங்க. எனக்கு அந்த நாட்கள்ல ஊழியம் செய்யும் போது என் உடம்பெல்லாம் அனலா இருக்கும், பேர்க்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஏன் சொல்றேன் என்றால், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் வைத்திருக்கிறார். நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாயிருங்கள். ஆண்டவருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவருக்காக எதையாயினும் செய்ய முடியுமா என்று பாருங்க. இந்த தேசத்தில் உங்களை கொண்டு வந்த நோக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஏதோ ஒரு மக்குமாறி வாழ்வதற்காக அல்ல, பிரயோஜனமற்றவர்களாக இருப்பதற்காக அல்ல, நீங்கள் ஆண்டவருக்காக எதையாயிலும் செய்யும்படி ஆண்டவர் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் ஏராளமான தேசங்கள் இருக்கிறது, இடங்கள் இடங்கள் இருக்கிறது காலியாக. சந்ததிகளால் ஆண்டவர் நிரப்பட்டும், தேவனுடைய ராஜ்யம் வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், இன்னொரு முறை சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இங்கே பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு தந்ததான இந்த ராஜ்யத்தில் நானும் நீங்களும் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 22 அதிகாரம் 28 30 வசனங்களை வாசிக்கும் போது, இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக நீங்கள் 12 சிங்காசனங்களிலே உட்கார்ந்திருப்பீர்கள் என்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிதாவாகிய இயேசு சீஷர்களுக்கு சொன்னார், பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நான் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவேன். அந்த ராஜ்யத்திலே நீங்கள் 12 கோத்திரங்களாக, 12 சிங்காசனங்களிலே நீங்கள் உட்கார்ந்திருப்பீர்கள் என்று. பாருங்க, இந்த ரகசியத்தை நன்றாக கவனிங்க. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு ஒரு ராஜ்யம், அது சபை என்று கவனித்தோம். ஆனால் சபையில் இருக்கிற நமக்கு ஆண்டவர் தருகிற ராஜ்யம் இருக்கிறதே. 1000 வருஷ அரசாட்சியில் இருக்கிறோமே, அது உன்னதமான வாழ்க்கையா இருக்கிறது. இங்க 6லையும் 60லையும் 90லையும் 100லையும் 110லையும் சாவு, ஆனா அங்க 1000 வருஷம் மரணமே இல்லை. சாவில்லாத ஒரு வாழ்க்கை, மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. அங்க நம்ம ராஜாக்களா இருப்போம், அங்கே நாம் ஆசாரியர்களா இருப்போம், அங்கே பரிசுத்த ஜாதியா இருப்போம். அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே கவலை இல்லை, அங்கே வேதனை இல்லை. இந்த காலத்துல கொஞ்சம் பிரயாசங்கள், கொஞ்சம் வேதனைகள், கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கிறது. அவைகளெல்லாம் செபிப்ப ஜெயிக்கிறதற்கு
தேவன் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார். ஓ, அவர் இயேசு உலகத்தை ஜெயித்தார், அது அவர் நமக்கு மாதிரியை வைத்து போனார். ஆகவே இயேசுவை பின்பற்றும் போது ஜெயம் கர்த்தரால் நமக்கு வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் அவருடைய சிங்காசனத்துக்கு பாத்திரமாயிருக்கிறான். ஆகவே இந்த உலகத்திலே எனக்கும் உங்களுக்கும் வருகிற பாடுகளை நாம் சகிக்கிற கிருபையை பலனை ஆண்டவரிடம் பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இந்த காலத்திலே நமக்கு இருக்கிற வேதனைகளோ கஷ்டங்களோ பாடுகளோ சில சின்ன சின்ன துயரங்களோ சின்ன சின்ன வியாதிகளோ நமக்கு இருக்குமானால், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் நம்மை அதிலிருந்து விடுவிக்கவும் வல்லவராயிருக்கிறார். அதே சமயத்தில் வரப்போகிற ஒரு மகிமை இருக்கிறதே, வரப்போகிற ஒரு தேவ ராஜ்யம் இருக்கிறதே, அதை நினைக்கும் போது இவைகளெல்லாம் ஒன்றுமில்லை, இவைகளெல்லாம் ஒன்றுமில்லை. ஆமென். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ திருச்சபை ஆண்டவர் அன்பு கூறுகிற ஒரு இடம். உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அன்பு கூறுகிறார். நீங்கள் இதை உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் ருசிக்க வேண்டும். நான் யார்? என் தேவனால் அன்பு கூறப்படுகிறவள், அன்பு கூறப்படுகிறவன். நான் இந்த அன்புக்கு துரோகம் செய்யக்கூடாது, ஜீவிக்க கூடாது. ஆகவே கர்த்தருடைய சபையிலே நான் அன்புக்குரியவனாய், அன்புக்குரியவளாய் காணப்பட வேண்டும் என்று நீங்கள் உணர வேண்டும். அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் வருகிற உங்களுக்கு ஆண்டவர் ஏற்படுத்துகிற அந்த ராஜ்யத்திலே நீங்கள் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதிகளாக சிங்காசனத்தில் வீற்றிருக்க போகிறீர்கள். அல்லேலூயா. இங்கே குற்றவாளியாக வாழ்ந்தால் அங்கே நாம் நியாயாதிபதிகளாக உட்கார முடியாது. அங்கே நாம் நியாயம் தீர்க்கிறவர்களாய் உட்கார வேண்டும் என்றால் இங்கே நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே சபையிலே நாம் பக்திக்கும் பரிசுத்தத்துக்கும் உரியவர்களாய் ஜீவித்து, நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மை உள்ளவர்களாய், கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் ஜீவித்து, கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை நம் வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறவர்களாய் வளர வேண்டும். இது ஒரு நாளில் வராது, கொஞ்சம் கொஞ்சமாக. எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக? கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்க கேட்க, இந்த சத்தியத்தை நீங்க புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள, ஆவியானவர் உங்களுடைய மனதை மாற்றுவார், உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை, புதிய வாழ்வை தருவார். நீங்கள் விட வேண்டியவைகளை விட்டு விடுவீர்கள், பிடிக்க வேண்டியவைகளை பிடித்துக் கொள்வீர்கள், பற்றிக் கொள்ள வேண்டியவர்களை பற்றிக் கொள்வீர்கள். இப்படியாக உங்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ள ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. சபை ஒரே நாள்ல பரிசுத்தம் அடைஞ்சிட்டா இயேசு அப்பமே வந்து விடுவார், அப்பமே வந்து விடுவார். ஆகவே சபை பரிசுத்தமாக்கப்படுவதற்கு கர்த்தர் சபையில கர்த்தருடைய ஊழியர்களை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஊழியர்களை வைத்து ஊழியக்காரன் மூலமாக ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? உபதேசத்தை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் உபதேசத்தை நேசிக்கிறீங்க? உபதேசம் என்பது கேட்கிறதுக்கு இன்பமாவே இருக்காது, கேட்கிறதுக்கு இன்பமாவே இருக்கிறார். சிலர் வியாதி வந்தால் எங்க தேசத்தில் அலோபதிக்கு டாக்டர் இடத்துல போவாங்க, அவர் ஒரு குளிசையை கொடுத்து ஒரு ஊசியை போட்டு விட்டுருவார், அது உடனே சுகமாகும். சில நாட்டு வைத்தியர் இடத்துல போவாங்க, அவர் ஒரு குளிசையை கொடுப்பார், அதை கொண்டு போய் நீங்க உரசி கொடுங்கன்னு சொல்லுவார். அது பயங்கர கசப்பா இருக்கும், அதை சாப்பிடறதுக்கு இஷ்டமே இருக்காது. ஆனா அந்த நாட்டு வைத்தியர் கொடுக்கிற குளிசை இருக்குத, மாத்திரை இருக்குத, அந்த மாத்திரை உடனே வேலை செய்யாது, அது ஒரு வாரம் கழிச்சுதான் சுகமாகும். ஆனா சுகமாச்சுன்னா திருப்பி அது வராது. ஏன் வராதுன்னா அந்த மாத்திரையில அந்த உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ், அந்த மூலிகைகள் இருக்கிற அந்த விட்டமின்ஸ், எனர்ஜி போதிய அளவு நம்ம உடம்புல வந்து விடுகிறது. அது மட்டுமல்ல, அவர் அந்த மாத்திரையை கொடுத்து விட்டு சொல்லுவார், தண்ணி குடிக்காத, பாலை குடி, பாலில் சத்து இருக்கிறது, நீ இந்த பழம் சாப்பிடாத, நல்ல நேந்திரம் பழம், வாழைப்பழம் இதை சாப்பிடு, நீ வேற எந்த இறைச்சியும் சாப்பிடாத, நல்ல வெள்ளாட்டு இறைச்சி சாப்பிடு. இப்படியாக சில பத்தியங்களை எல்லாம் சொல்லுவார். எதற்காக? அந்த மாத்திரையோடு கூட சேர்ந்து இந்த ஆகாரமும் நம்முடைய சரீரத்துக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுத்து வியாதியை புறம்பாக்குகிறது. அல்லேலூயா. ஆனா நீ ஒரு அலோபதிக்கு டாக்டர்கிட்ட போனா அவர் ஒரு ஊசியை போட்டு அந்த ஸ்பாட்லயே என்ன பண்ணிடுவாரு, உன்னை சுகமாக்கிடுவாரு. அடுத்த வாரத்துல அவருக்கு முன்பாக நீ போய் நிப்ப, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு, ட்ரெய்னிங் வாங்கிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளையே, சபையில உபதேசமும் அப்படிதான். சபையில உள்ள உபதேசம் நீங்கள் சரியான விதத்தில் உபதேசிக்கப்பட்டு நீங்கள் சீல் பிணிக்கப்பட்டு உங்களுடைய புண் ஆறுமானால் திருப்பி உங்க வாழ்க்கையில எந்த காயமும் வராது. ஆனா முதல்ல இருக்கிற காயத்தை போதகர் சிக்ஷிக்கும் போது, அதை கிளீன் பண்ணும் போது, அதை கழுவி எடுக்கும் போது கொஞ்சம் காயம், வேதனை, வலி வரும். என்ன வரும்? வலி வரும். ஐயோ இப்படி அழிச்சிட்டாரே, இப்படி பிரிச்சிட்டாரே, இப்படி ஜலமும் ரத்தமும் வெளியே வந்துவிட்டதே, இப்படி என்ன பேசிட்டாரே, இப்படி எனக்காகத்தான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணிட்டாரே என்று சொல்லி சில சமயங்களில ஜனங்கள் குளறுபடி செய்கிறார்கள். உபதேசத்தை யாரு நேசிக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை பூரணமாய் குணமாக்குவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பலிபீடத்திலிருந்து உங்கள் போதகர் உங்களுக்காக பிரசங்கித்து உங்களை எந்த விதத்துல சீர்படுத்துவதற்கு முயற்சிக்கிறாரோ அதற்கு நீங்கள் தேவ சத்தமாக கேட்டு நீங்கள் கீழ்ப்படிந்தால் ஆண்டவர் இயேசு உங்களை நேசிப்பார். ஏனென்றால் இது அன்பின் குமாரனுடைய ராஜ்யம், இது பரிசுத்தமான ராஜ்யம், இது அன்பினால் ஆளுகை செய்கிற ராஜ்யம். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இதை நேசிக்கிறீங்க? ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை தம்முடைய திருச்சபையிலே வைத்து சில சில காரியங்களை நமக்கு பழக்குவிக்கிறார். காரணம் என்னவென்றால், நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நமக்கு சில உபத்திரவங்கள் வருகிறது, பாடுகள் வருகிறது. இந்த பாடுகள் எல்லாவற்றிற்கும் ஆண்டவரே சில பிராக்டிக்கலா சில காரியங்களை நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார். இங்கே சங்கீதத்தின் புத்தகத்துக்கு நீங்கள் திருப்புவீர்களானால் 18 சங்கீதத்தை எடுங்கள், 34 வசனத்தை வாசிங்கள். ஒருவர் இன்னொருவர் 2 சாமுவேலின் புஸ்தகம் 22 35 வசனத்தை எடுங்கள், தயவு செய்து வாசிங்கள்.
வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்கி வைக்கிறார்.
அடுத்த வசனம், ரெண்டு ராஜாக்கள் 22:35 ரெண்டு சாமுவேல் 22:35
வெண்கல வில்லும்
வெண்கல வில்லும்
என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்கி வைக்கிறார்.
இந்த இடத்துல ரெண்டு வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மை பழக்குவிக்கிறார். எதற்கு? யுத்தம் செய்வதற்கு பழக்குவிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப என்ன, கர்த்தருடைய புதிய ஏற்பாட்டு சபை அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் என்று உங்களுக்கு சொன்னேன். இது பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு தந்த ராஜ்யம் என்று உங்களுக்கு சொன்னேன். நம்மை ஆண்டவர் வேறுபட்ட ரத்தத்தினால் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அபிஷேகித்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யமாகிய சபையிலே வைத்திருக்கிறார் என்று உங்களுக்கு சொன்னேன். அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் அன்பினால் ஆளுகை செய்யப்படுகிறது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அன்பின் ஆளுகையிலே 5 ஊழியர்களை ஆண்டவர் வைத்து ஒரு மெய்ப்பனை நமக்கு தந்து மெய்ப்பன் உபதேசித்து உபதேசத்தின் மூலமாக நாம் பரிசுத்தமாக்கப்படுவதற்கும் உபதேசத்தின் மூலமாக நம்முடைய காயங்கள் ஆற்றப்பட்டு அவருக்கு ஏற்ற நிலையிலே உருவாகி வருவதற்கும் கர்த்தர் ஊழியனை நமக்கு தந்திருக்கிறார் என்று பார்த்தோம். ஆகவே இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நமக்கு உபத்திரவங்கள் வரும்போது
நாம் அதுல நின்று பிடிப்பதற்கு அதுல சரியான விதத்துல நாம் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு ஆண்டவர் நம்மை பழக்குவிக்கிறார். ஏன் உபத்திரவம் வர வேணும்? ஏன் ஆண்டவர் நமக்கு இந்த பயிற்சியால்? ஒரு ராஜ்யம் என்றால் அதற்கு ராஜா வேணும். ராஜா இருந்தால் அந்த ராஜ்யத்துக்கு பிரஜைகள் வேணும். இப்போ இந்த ராஜ்யத்தில் இங்கே சில யுத்தங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜா நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சிங்காசனங்களின் மேல் வீச்சிருக்க 12 கோத்திரங்களையும் ஆளக்கூடிய ராஜாக்களாகத்தான் இந்த சபையில வைத்திருக்கிறார். இங்கே நமக்கு கொடுக்கப்படுகிற பயிற்சிகள் எல்லாம், இங்கே கொடுக்கப்படுகிற உபதேசங்கள் எல்லாம் உலகத்தில் வாழ்ந்து உலகத்தில் மடிந்து போவதற்காக அல்ல, ஒரு நித்தியமான வாழ்வை பெற்றுக் கொள்ளும்படியாக, 1000 வருஷம் ஆளுகை செய்யும்படியாக. ஆகவே இந்த அனுபவத்தை அடைவதற்காக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் சில பயிற்சிகளை தருகிறார். இந்த பயிற்சிகளை சபையிலே நாம் பெற்று நாம் ஜெயம் பெறுகிறவர்களாய் மாறுகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. உபத்திரவங்கள் வரும்போது, வேதனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது நாம் தோய்ந்து போய்விடக் கூடாது, நம்முடைய நம்பிக்கையை இழந்து போய்விடக் கூடாது, நாம் ஏதோ சிந்தனை செய்து ஆண்டவருடைய அன்பிலிருந்து தூரமாய் போய்விடக் கூடாது. உபத்திரவங்கள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது கர்த்தரை நம்முடைய கேடகமாக பிடித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தரை நம்முடைய இரட்சகராக நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு பரிசுத்தமாக இருப்பார், கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாய் இருப்பார், கர்த்தர் நமக்கு விடுதலை தருகிறவராய் இருப்பார். அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம், இன்னும் ஒரு முறை சொல்லுவோம், நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் வேண்டும். தேவ பிள்ளையே, ஜெயம் வேண்டும். எதுல ஜெயம் வேண்டும்? ஜீவியத்துல. ஜீவியத்துல ஜெயம் இல்லாம ஆண்டவர் பரிசுத்தமும் கேடகமாய் இருக்க முடியாது, ஆண்டவர் உதவி செய்ய முடியாது. ஜெயம் இல்லாவிட்டால் யுத்தத்தில் நாம் நின்று பிடிக்க முடியாது, ஜெயம் பெற முடியாவிட்டால் நாம் நம்முடைய கைகளை போருக்கு பழக்க வைக்க முடியாது. ஆகவே ஆண்டவர் தம்முடைய திருச்சபையிலே தம்முடைய ஊழியர்களை கொண்டு போதிக்கும் போது நாம் கீழ்ப்படிந்து ஜெயம் பெறுகிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷத்தில் 21 அதிகாரம் 34 வசனத்தில் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, வாழ்க்கையில ஜெயம் இல்லாவிட்டால் எப்படிப்பட்டவர்களாய் உலகத்திலே வாழ்வார்கள்? வாசிங்க பார்க்கலாம்.
உங்கள் இருதயங்கள்,
உங்கள் இருதயங்கள்
பெருந்தீண்டியினாலும்,
பெரும் தீண்டியினாலும்,
வெறியினாலும்,
இதனால வெறியினாலும்,
லௌகீக கவலைகளினாலும்,
லௌகீக கவலைகளினாலும்
பாரம் அடையாதபடி,
பாரம் அடையாதபடி. பாருங்கள், உங்கள் இறுதி, உங்களுடைய இருதயம் பாரம் அடையாதபடி. எப்படியாம்? உலகத்தின் இன்பங்களினாலும், பெருந்திண்டியினாலும், வெறியினாலும், லௌகீக கவலைகளினாலும் பாரமடைந்து அங்கே இரவிலே வெறி கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறது போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. சபையிலே இருந்தாலும் பிரச்சனை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, சபையில இல்லாம இருந்தாலும் அவர்களுக்கு பிரச்சனை தான். பிரைஸ் தி லார்ட். யார் வந்தாலும் காப்பாற்ற முடியாது. இதுக்கு ஏராளமான விளக்கங்கள் உண்டு. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உலகத்தின் இன்பங்களுக்கு, உலகத்தின் ஆசைகளுக்கு, உலகத்தின் காரியங்களுக்கு உங்களுடைய இருதயத்தில் இடம் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூற முடியாது. நீங்கள் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. உலகத்தையும் சிநேகித்து தேவனையும் சிநேகிக்க முடியாது. ஆண்டவரை நீங்கள் சிநேகிக்க விரும்பினால் உலகத்தை பகைத்தே ஆக வேண்டும். வேதம் சொல்கிறது, உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை. ஆகவே நீங்கள் இந்த உலகத்தில் அன்பு கூறுவீர்களானால் கிறிஸ்துவின் அன்பு உங்களிடத்தில் இருக்க முடியாது. நீங்கள் கிறிஸ்துவின் மேல் அன்பு கூற முடியாது. உங்களுக்கு சிங்காசனம் வேணுமானால் கிறிஸ்துவின் மேல் அன்பு கூறுங்கள். சிங்காசனம் வேணுமானால் உபதேசத்தை நேசியுங்கள். சிங்காசனம் வேணுமானால் ஊழியரை நேசியுங்கள். சிங்காசனம் வேண்டுமானால் நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியுங்கள்.
எவ்வளவுக்கு எவ்வளவாய் கீழ்ப்படுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சிங்காசனம் உறுதியாக்கப்படும். Praise the Lord, praise the Lord, praise the Lord. வெறி கொள்ளுகிறவர்கள், சிற்றின்பங்களை அனுபவிக்கிறவர்கள் ஒரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அவர்கள் ஆயிரம் வருஷ அரசாளுகை இழந்து போவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல கொஞ்ச காலம், சிலர் சொல்லுகிறார்கள் ஆமையா கொஞ்ச காலம் வாழுகிறோம், அதுக்கு பிறகு மரிக்கிறோம், அதுக்கு பிறகு என்ன நடக்குது என்று யாருக்கு தெரியும், இப்படி ரொம்ப லேசாக சொல்லிவிடுகிறார்கள். மதிகேடர்களாக, புத்தியினராக, தேவனை அறியவும் ஏற்றுக்கொள்ளவும் மனமற்றவர்களாக, தனக்கு பின் வரப்போகிறதை குறித்த ஒரு அறிவு இல்லாதவர்களாக தன் மதிகேட்டினால் மயங்கி போகிறார்கள். வேதம் சொல்லுகிறது அன்றியும் ஒரே நேரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டுகிறது. அல்லேலூயா. ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தா கண்டிப்பாக மரிச்சே ஆக வேண்டும். அவனுடைய மரணத்துக்கு பிறகு நிச்சயமாய் ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. நிச்சயமாய் ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. ஆகிய எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த நியாய தீர்ப்புக்கு முன்பாக நீ குற்றமற்றவளாக குற்றமற்றவனாக நிற்கும்படிக்கு உன் வாழ்க்கையை இன்றைக்கு சரிப்படுத்திக் கொண்டால் நல்லது. அல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன், உற்சாகமா இருங்களேன். Praise the Lord, Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆயிரம் வருஷ அரசாட்சி பரிசுத்தவான்களின் ராஜ்யம். சபை யாருடைய ராஜ்யம்? சபை யாருடைய ராஜ்யம்? இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம். உங்களுக்கு சந்தேகமா இருக்குதுன்னு நினைக்கிறேன். சபை அன்பின் குமாரனுடைய ராஜ்யம், கொலோசேயர் 1:13. ஆனால் ஆயிரம் வருஷ அரசாட்சியோ எனக்கு உங்களுக்கு உரியது, அது பரிசுத்தவான்களுக்கு உரியது. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7 திருப்பிங்க பார்க்கலாம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7:27.
வானத்தின் கீழங்கும் உள்ள ராஜ்யங்களின்
பாருங்க, வானத்தின் கீழங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரிகமும்
ஆளுகையும் மகத்துவமும்
உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். சொல்லக்கூடாதா? உன்னதமானவருடைய பரிசுத்தமாகிய பரிசுத்தமான ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வானத்தின் கீழ் உள்ள ராஜ்யம் பரிசுத்தவான்களின் ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குமாரன் இயேசு நமக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறார். தேவனுக்காக பாடுபட்ட, ஆண்டவருக்காக ஜீவித்த, பரிசுத்தமாய் வாழ்ந்த, உலகத்தில் இருக்கிற சிற்றின்பங்களை வெறுத்து, அநித்தியமான பாவ சந்தோஷத்தை வெறுத்து, தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவித்து, அந்த துன்பத்தை சகிப்பதற்கு தங்களுடைய கரங்களை பழக்கிவித்த, யுத்தத்துக்கு பழக்கிவித்து, ஆண்டவருக்காக மரிக்கவும் ஆண்டவருக்காக ஜீவிக்கவும் ஆண்டவருக்காக வாழவும் தங்களை அர்ப்பணித்த நமக்கு இந்த ராஜ்யத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 11 15 சொல்லுகிறது, 7 எக்காலம் ஊதுகிறான், உபத்திரவம் பெறுகிறது என்று. 7 எக்காலம் ஊதும் போது பூமியே அழிக்கப்பட்டு விடுகிறது. இது மகா உபத்திரவத்தை காண்பிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதற்கு பிறகுதான் இந்த ராஜ்யத்திலே நாம் அரசாளுகை செய்ய போகிறோம். நேபுகாத்நேச்சார் ஒரு தரிசனம் கண்டார், ஒரு சொப்பனம் கண்டார். அந்த சொப்பனம் என்னவென்றால், ஒரு கல் உருண்டு வந்து எல்லாவற்றையும் உடைத்து போட்டது. கவனிக்கிறீங்களா? ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஒரு கல் உருண்டு வந்து எல்லாவற்றையும் உடைத்து போட்டது, ஆனா கல்லோ நிமிர்ந்து நின்றது. அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த உலக ராஜ்யம் எல்லாம் ஒரு நாள் அழிக்கப்படும். ஹல்லேலூயா. ஆனால் இந்த கல்லோ நிலைத்து நிற்கும். இயேசு மாறாதவர், சொன்னதை செய்யக்கூடியவர். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த ராஜ்யமா இருக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா.
எபிரேயருக்கு நிருபத்துல 8 என்று நினைக்கிறேன். எடுங்க தயவு செய்து முதல் வசனம்.
மேற்சொல்லியவைகளின் முக்கியமான பொருள்
என்னவெனில், எபிரேயர் 1:8 வசனத்தை வாசிங்க. குமாரனை நோக்கி, தேவரே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலா இருக்கிறது என்று பார்க்கிறோம். நீதி உள்ள செங்கோல். இயேசு யாருக்கு இந்த ராஜ்யத்தை தர விரும்புகிறார் என்றால், அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே ஜெயம் பெற்று ஜீவிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த ராஜ்யத்தை இலவசமாய் தருவார். அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னுடைய சிங்காசனத்தில் வீற்றிருப்பான். எத்தனை பேர் அருமையான தேவ பிள்ளையே, இந்த உலகத்திலே, இந்த திருச்சபையிலே நான் தேவனுக்கு பிரியமாய், என் இயேசுவுக்கு பிரியமாய் வாழ்வேன் என்று சொல்லுகிறீர்கள்? அவ்வளவு பேர்தான். சிலருக்கு கையெல்லாம் குஷ்டரோகியுடைய கைய போல ரொம்ப வேதனையோடு இருக்குது. பாவம். நீங்க இந்த வசனங்களை புரிஞ்சீங்கன்னா உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க நான் நம்புறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இது ஒரு முக்கியமான சத்தியம், இது ஒரு உபதேசமாக்கும் உபதேசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லித்தர முடியாது. நீங்க எப்போதுமே டிராமா டயலாக் கேட்டு பழகக்கூடாது. தோற்றுடாதீங்க தயவு செய்து. வேதத்தினுடைய காரியங்களை நீங்க அறிய உங்கள் இருதயத்தை திறக்க வேண்டும், உங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். தாவீது சொல்லுகிறார், உடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்க என் கண்களை திறந்தருளும். ஆண்டவருடைய வார்த்தை தான் உங்களை உயிர்ப்பிக்க முடியும். தேவனுடைய வார்த்தை தான் உங்களை பரிசுத்தமாக்க முடியும். உங்களுடைய தேவனுடைய வார்த்தை தான் உங்களை விடுதலை செய்ய முடியும். இன்றைக்கு ஒருவேளை வேதனையோடு நீங்க வந்திருந்தா ஆண்டவருடைய வார்த்தை உங்களை இன்றைக்கு விடுதலை செய்ய முடியும். இன்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டு, நீங்கள் அவருடைய பரிசுத்தாவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டு, நீங்கள் அவருடைய திருச்சபையில் ஒரு அங்கமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால், அதனுடைய நோக்கம் என்னவென்றால், நீங்கள் மரித்ததுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு வாழ்வு தரப்போகிறார். அந்த நம்பிக்கையில தான் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. அந்த அனுபவத்தை அடைவதற்கு தான் சபை, அந்த அனுபவத்தை நீங்க அடைவதற்காகத்தான் போதகர், அந்த அனுபவத்தை அடைவதற்காகத்தான் உபதேசம் கொடுக்கப்படுகிறது. ஒரு அலையில சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஜெயித்து யார் வெற்றி பெறுகிறார்களோ, ஜெயித்து நிற்கிறார்களோ, அவர்கள் 1000 அரசாளுகைக்குள்ள பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில 1000 அரசாட்சியை பற்றிய அறிவு இல்லை. ஒரு கூட்டத்தார் சொல்லுகிறார்கள், இப்போது நடக்கிறது தான் 1000 அரசாட்சி. ஏன் அப்படின்னா, இப்போது கஷ்டமே இல்லை, எல்லாரும் செழித்திருக்கிறாங்க, சுகமா வாழுகிறாங்க, எந்த பஞ்சமும் இல்லை, எல்லா நாட்டிலும் எல்லாம் கிடைக்கிறது, இப்போதுதான் 1000 அரசாட்சி என்று சொல்லுகிறார்கள். இல்லை, 1000 அரசாட்சியிலே வியாதி இருக்காது, பசி பட்டினி எதுவுமே இருக்காது, சந்தோஷம்தான் இருக்கும், ஆட்டுக்குட்டியானவரோடு கூட இருப்போம். ஹல்லேலூயா. எனக்கருமையான கர்த்தருடைய ஜனமே, ஆகவே ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து திருச்சபையிலே உங்களை அர்ப்பணித்து உபதேசத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தமாய் ஜீவிக்கிற உங்களுக்காக இயேசு மீண்டும் வரப்போகிறார். இன்னும் அவர் வருவதற்கு ஒரு நிமிடம் கூட இல்லை, செகண்ட் மாதிரியான ஒரு நேரம் தான் இருக்கிறது. பாஸ்டர் சுந்தரன் சொல்லுவார், இயேசுவானவர் வருகிறத நீங்க எந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் என்றால், 1 அதாவது 12 12 அவர் வருவார் என்றால், 11:59 என்று சொல்லுவார். 11:59. இப்ப நம்ம இந்த நிமிஷத்துல நின்று கொண்டிருக்கிறோம். 11:59 நின்று கொண்டிருக்கிறோம். இனி அடுத்த நிமிஷம் அவர் வரப்போகிறார். இந்த எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்க வேண்டும். இந்த எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்குமானால் இயேசுடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக முடியும். இந்த எதிர்பார்ப்பு நமக்கு உள்ள இல்லாவிட்டால், புசித்து குடித்து உல்லாசமாய் வாழ்ந்து நம்மை அழித்து நித்தியத்தை இழந்து விடுவோம். அந்த 1000 அரசாட்சியை இழந்து விடுவோம் பிரியமானவர்களே. போகட்டும், நீங்கள் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில எந்த எந்த இடத்துல மனம் திரும்புதல் உங்களுக்கு வர வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ, எந்த எந்த இடத்துல உங்களுக்கு பரிசுத்தம் வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ, எந்த எந்த இடத்துல நீங்கள் காரியங்களை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, எந்த எந்த பகுதிகளிலே உங்களுக்கு ஒரு சுத்திகரிப்பு வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, அந்த இடத்தை கர்த்தருக்கு முன்பாக நினையுங்கள். அந்த இடத்திலிருந்து ஒரு விடுதலை பெறுவதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். உங்களை விடுவிக்கிறவர் மனுஷன் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர். ஆவியானவருடைய ஆளுகை எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவருடைய ஆளுகைக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த பிரபுவாகிய இயேசு தூர பிரயாணப்பட்டு அவர் திரும்பி வருகிறார் அவருடைய மனவாட்டி சபையை எடுத்துக் கொள்வதற்காக. அல்லேலூயா. சபை அவருக்குரியது, அவர் எடுத்துக்கொள்ள வருகிறார். அப்பொழுது சபையை பார்த்து ஒரு கணக்கு கேட்க போறார். சபையை பார்த்து ஒரு கணக்கு, உன்னிடத்துல ஒரு தாலந்து கொடுத்தேனே, அதை நீ என்ன செய்தாய்? அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு உத்தியோகம் கர்த்தர் தம்முடைய சபையில வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்படுகிறவர்கள் சபைக்கு, நான் முதல்ல சொன்னது போல, வந்து போகிறவர்கள் அல்ல. நீ ஒருவேளை இந்த சபையில ஒரு வேலையுமே செய்யாம, இந்த சபையில உனக்கு எந்த ஊழியமுமே இல்லாம நீ வந்து போகிற ஒரு ஆளா இருப்பாயானால் அது பரிதாபமான காரியம். ஆண்டவர் உன்னை ஒரு விசேஷித்த நிலையில தான் இந்த சபையில வைக்க விரும்புகிறார். அவருடைய சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு ஊழியம் உண்டு. அது ஆமோதிக்கிற ஒரு அலையில சொல்லுங்க. நம்முடைய உடம்புல ஏராளமான அவயவங்கள் இருக்கிறது. இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? ஸ்தோத்திரம். நம்முடைய தலையில் இருக்கிற மயிர் கூட ஒரு அவயவம் தான். ஸ்தோத்திரம். ஆனா உலகத்துல இதுவரை தலைமையில எண்ணினவங்க யாருமே கிடையாது. ஸ்தோத்திரம். அப்படி நான் இதுவரை கேள்விப்பட்டதில்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, உன்னை உள்ள கரத்துல வரைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சரி, இப்போ நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை அவயவங்களிலும் ஏதாவது ஒன்று இல்லாவிட்டால் என்ன நடக்கும் நமக்கு? நாம் ஒரு ஊனராக, ஊனமுடையவர்களாய் காணப்படுவோம். சபை கர்த்தருடைய சரீரம், இது அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். ஆண்டவராக இயேசு அதுக்கு தலையாக இருக்கிறார். அப்படியானால் நம்முடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களும் எப்படி டைனமிக்கா வேலை செய்கிறதோ அதே போல சபை டைனமிக்கா வேலை செய்யணும். Praise the Lord. நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியே அவயவங்களாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தனித்தனியே அவயவங்களாய் இருக்கிறீர்கள். ஒரு கை செய்யறது காது செய்ய முடியாது, காது செய்யறது காது செய்ய முடியாது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான வேலைகள் உண்டு. சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உத்தியோகம் உண்டு. அது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சார், கையை கீழே போடுங்க. இந்த சபையில நான் ஒரு உத்தியோகத்தை செய்யறேன், ஒரு வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கை தூங்க பார்க்கலாம். தேங்க்யூ. நான் ஒரு வேலையுமே செய்யல, நான் வந்து போகிறேன்னு சொல்றவங்க மட்டும் கை தூங்க பார்க்கலாம். வெட்கப்படாம தூக்குங்க. உங்களுக்கு போலீஸ் கேஸ் எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், கோர்ட்டு கேஸுக்கும் இழுக்க மாட்டேன். தயவு செய்து கை தூங்க. நான் வந்து சத்தளவு தூங்க சகோதரி, நோ வெட்கப்படாதீங்க. எஸ் வந்து போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எஸ் உங்களுக்கு சொல்றேன், இங்கே ஆண்டவர் மூன்று பேரை அழைத்தார். ஒருவன் வந்து ஆண்டவரை பார்த்து சொன்னா, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு தாலந்தை கொடுத்தீர், அதை நான் பத்தாக்கி இருக்கிறேன்னு சொன்னான். இன்னொருத்தனை ஆண்டவர் கூப்பிட்டாரு, அவன் ஐந்தாக்கினேன்னு சொன்னான். இன்னொருத்தனை கூப்பிட்டாரு, நான் பத்திரமா வச்சிருக்கிறேன், கொஞ்சம் பொறுத்துக்கணும், உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒன்றை பத்தாக்கினவனை பார்த்து சொன்னார் ஆண்டவர், நீ பத்து பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு, என்னுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. ஐந்தாக்கினவனை பார்த்து சொன்னாரு, நீ ஐந்து பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு, என்னுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொன்னார். பாருங்க, சில ஐரோப்பாவில் இருக்கிற சில வியாதியை உங்களுக்கு இப்ப ஞாபகப்படுத்துறேன். அந்த வியாதி உங்களுக்குள்ள வரக்கூடாது. சில சபையில ஏதோ ஒன்று செய்ய அவர்களை ஊக்குவித்தால் உடனே அவங்களுடைய மூளையில ஒரு வியாதி வந்து, பிரெயின் டியூமர் மாதிரி ஒரு வியாதி வந்து, அவர் என்றைக்கு முன்னால வருகிறாரோ, தயவு செய்து எல்லாரும் மன்னிச்சுக்கிடுங்க, நான் உண்மையே பேசுகிறேன், கர்த்தருக்கு முன்பார், என்றைக்கு முன்னால வருகிறாரோ அன்றையிலிருந்து அவர் வெளியே போய் ஒரு கடையை ஏற்படுத்துறது வரையிலும், ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துறது வரையிலும் அவருக்கு மூளையில ஒரு டியூமர் வேலை செஞ்சுட்டே இருக்குது. நான் ஏறத்தாழ எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். சின்ன சின்ன சபைகளுக்கெல்லாம் பிரிஞ்சு கிரிஞ்சு வந்த சபை எல்லா சபைகளுக்கும் போயிட்டு இருக்கிறேன். ஆகவே உங்களுக்கு இதை நான் உங்களுடைய நான் பேசுகிறேன். இங்கே சபை என்பது இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யம், இதுல அவர் ஆளுகை செய்கிறார். சபையில இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு தாலந்தை கொடுத்திருக்கிறார். இந்த தாலந்து என்னன்னா நம்முடைய சொந்த சரீரம், சொந்த சரீரம். இந்த சரீரத்தால நாம் தேவனை கனம் பண்ண வேண்டும், தேவனை உயர்த்த வேண்டும், தேவனுக்காக எதையாகிலும் ஒன்று செய்ய வேண்டும். இப்ப ஊழியம் என்று சொன்னால் நீங்கள் முன்னால நிற்பது மட்டும் ஊழியம் அல்ல, பின்னால இருக்கிறாரே ஒருவர், அவரும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். நான் பேசுறத மைக்க கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கிறார், ஸ்தோத்திரம், அது ஒரு ஊழியம். அருமையான தேவ பிள்ளையே, அந்த வாசல் இருக்கிற ஒரு செருப்பை தூக்கி நீ வெளியே வச்சா கூட ஒரு ஊழியம் தான். இந்த வீடு உன்னுடைய வீடு, இந்த வீட்டினுடைய தலைவர் போனவர் உன்னுடைய தகப்பன், இந்த வீட்டில் உனக்கு பூரண உரிமை இருக்கிறது, சுயாதீனம் இருக்கிறது, விடுதலை இருக்கிறது, நீ உரிமையோடு கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. உனக்கு நீ உன்னுடைய பலன், உன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவுக்கு நீ தேறி வருகிறாயோ அந்த தேர்தலுக்கு ஏற்றபடி, உன்னுடைய கிரியைகளுக்கு ஏற்றபடி, உனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவுக்கு ஏற்றபடி உன்னுடைய போதகர் குறித்த ஊழியத்தில் உன்னை நியமிப்பார். என்ன செய்வார்? குறித்த ஊழியத்தில் நியமிப்பார். இந்த உடம்புல இருக்கிற அவயவங்கள் எதுவுமே தான் தானாகவே எடுத்து ஓடிவிடக்கூடாது, அப்படின்னா அது ஊனமாக மாறிவிடும். எது எதை செய்ய வேண்டுமோ அதுதான் அதை செய்ய வேண்டுமே தவிர, நாம் வேற எந்த ஒரு சுய முயற்சிகளுக்கும் இடம் கொடுக்கவே கூடாது. அப்படி நீங்கள் செய்யும் போது தேவன் உங்களில் கிரியை செய்ய ஆரம்பிப்பார், உங்களை கொண்டு கிரியை செய்ய ஆரம்பிப்பார். நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன், ஒரு பெரிய சபை. நான் செய்தி கொடுத்து விட்டு ஜெபித்து விட்டு வெளியே வரும்போது அந்த சபையிலிருந்து ஒரு மூப்பர் வந்தார். வந்து வெளியில வந்து என்னிடத்துல சொன்னார், பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணிக்கிடுங்க, நான் வேறொரு நாட்டுக்கு போய் ஊழியத்தை ஆரம்பிக்க போகிறேன் என்று சொன்னார். நான் சொன்னேன், முதலாவது இந்த வார்த்தையை உன்னுடைய போதகரிடத்துல போய் சொல்லு, அவர் தேவ சித்தம் அறிந்து உனக்கு சொல்லுவார். நீ எங்க இருக்க வேண்டும் என்று உன் போதகருக்கு தான் தெரியும். ஒருவேளை நீ ஒரு நாட்டுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டுக்கு நீ போகாதபடிக்கு உன்னுடைய உன்னை நடத்துகிற உன் போதகர் பிடித்து அங்கேயே வைத்தா கூட அது தேவ சித்தம் தான், அது தேவ சித்தம். ஏன்றால் உன்னை குறித்த உத்தரவாதம் யாருக்கு உண்டு? போதகருக்கு தான் உண்டு. அல்லேலூயா. நான் ரெண்டு நாள் நேற்றுக்கு உங்களுக்கு சொன்னேன், ஐந்து ஊழியங்கள், ஐந்து ஊழியர்கள், ஊழியம் யாருக்கு கொடுக்கப்பட்டது, மேய்ப்பருக்கு என்ன ஊழியம் என்று. அந்த மேய்ப்பருக்குரிய ஊழியம் ஆளுகையும் அவருக்கு அவரை சார்ந்தது. சபையை ஆளுகை செய்கிற ஆளுகை யாரிடத்தில் உள்ளது? மேய்ப்பரிடத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அப்படி சொன்னேன், உடனே அவர் என்னை பேசுகிறத நிறுத்திவிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்காக ஜெபிங்க பிரதர் என்று சொல்லி பாஸ்டர் சொல்லி முடித்து விட்டார். நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஊழியத்தை தருவாரானால் அந்த ஊழியத்தை குறித்த தரிசனத்தை முதலாவது உங்கள் போதகருக்கு தருவார். உங்கள் போதகருக்கு உங்களை பற்றி நன்றாக தெரிந்திருக்கும். உங்களுக்கு இந்த கிருபை இருக்கிறது, இந்த வரங்கள் இருக்கிறது, இந்த அபிஷேகம் செயல்படுகிறது, இப்படிப்பட்டதான கிரியைகள் சபையில இவரை கொண்டு நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று யாருக்கு தெரியும் சொல்லுங்களேன். யாருக்கு தெரியும்? போதகருக்கு தெரியும், மேய்ப்பனுக்கு தெரியும், பெற்றெடுத்த தகப்பனுக்கு தெரியும், பால் கொடுக்கிற மேய்ப்பனுக்கு தெரியும், உணவு கொடுக்கிற மேய்ப்பனுக்கு தெரியும். ஆகவே நீங்கள் எந்த ஒரு ஊழியத்திலே ஏற்படுத்தப்பட்டாலும் அதை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை உண்மையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை உங்களில் யாராகிலும், ஊழியம் செய்கிற உங்களில் யாராகிலும் ஒருவர் ஒரு குற்றத்தை செய்து விடுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த குற்றம் நிமித்தமாக போதகர் கூப்பிட்டு, தம்பி அல்லது தங்கச்சி, பாப்பா இனிமே நீ என்ன செய்ய வேண்டாம், இதை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னா நீங்க கோபிக்கவே அவசியம் இல்லை. நீங்க இவ்வளவு நாள் யாருக்கு செஞ்சீங்க? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ஊழியம் செய்வீங்க. நீங்க செய்யாவிட்டால் அதை கேட்கிறது பாஸ்டர் இடத்துல ஆண்டவர் கேட்பார். ஏன்னா அவர் தானே உங்களுக்கு சொன்னார் வேண்டாம்னு. அதே சமயத்தில் ஒரு பத்து நாள் கழிச்சு அல்லது ஒரு வருஷம் கழிச்சு நீ இதை செய் என்று சொன்னால், ஐயோ நான் செய்ய மாட்டேன்னு சொன்னேன்னா பாவம் உன்மேல பழி வரும். காரணம் என்னவென்றால், கர்த்தர் உங்களை நடத்துகிறவர் ஊழியக்காரனை கொண்டுதான் நடத்துவார். நீங்கள் எந்த விதத்திலேயும் சுயமாய் ஒரு தீர்மானத்தை எடுத்து சுய இச்சைகளுக்கு ஏற்றபடி சுயமாய் நீங்கள் காரியங்களை தீர்மானித்தால் ஒருபோதும் ஆண்டவர் துணை செய்ய முடியாது, நீங்கள் பிரகாசிக்க முடியாது. ஆகவே நீங்கள் இந்த திருச்சபையை நேசித்து இந்த ஊழியத்தில் நீங்கள் நின்று இதுல தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இப்படி நீங்கள் ஆண்டவரை உயர்த்தும் போது ஆண்டவர் உங்களை உயர்த்த ஆரம்பித்து விடுவார். நான் வளர்ந்த சபையில் அப்படித்தான். 30 வருஷம், 35 வருஷம், இன்றைக்கு பாஸ்டர் சாம் சுந்தரம் என்று இருக்கிறார். ஏறத்தாழ அவருக்கு 70 வயது கிட்ட ஆக போகிறது, 70-74 வயது ஆக போகிறது. பாஸ்டர் சுந்தரத்து கிட்ட அவர் ஒரு சின்ன பையனை போல 40 வருஷங்கள் இருந்தார். ஒரு நாள் கூட அவருடைய வார்த்தைக்கு மீறி அவர் புலிப்பிட்டிலையும் வந்ததில்லை, வார்த்தைக்கு மீறி எதை செஞ்சதும் இல்லை. ஒரு சின்ன அறைக்குள்ள 40 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் மரித்த அடுத்த நாளைக்குத்தான் அந்த சபையினுடைய பொறுப்பை அவர் எடுத்துக்கொண்டார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாஸ்டர் சுந்தரத்துடைய ஊழியத்துல இருந்த விசுவாசிகள், பாடல் பாடுகிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், சண்டே ஸ்கூல் நடத்துகிறவர்கள், ஓபன் ஏர் ப்ரீச்சிங் செய்கிறவர்கள், இந்த ஊழியங்கள் எல்லாம் செய்கிறவர்கள் 1-2 வருடம் அல்ல, 5-10 வருடங்கள் அல்ல, 30-40 வருடங்கள் ஒரே வேலையை செய்து கொண்டு வந்தார்கள். அப்படியான 40 வருஷம் ஒரு விசுவாசி ஒரே வேலையை செய்து கொண்டு ஒரு போதகருக்கு வளர்க்கப்பட்டால் எவ்வளவு பெரிய அனுபவம் கிடைக்கும் தெரியுமா? இன்றைக்கு அவங்க எல்லாம் மிகப்பெரிய ஊழியர்களா இருக்கிறார்கள். இன்றைக்கு உலகம் எங்கும் போய் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள். அப்படி ஊழியத்துக்கு வந்தவங்களுடைய சபையில் எல்லாம் திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு நல்ல மெய்ப்பராக இருக்கிறார்கள். நான் வந்து உங்களுக்கு சொல்றேன், உங்க உடம்புல பார்த்து, உங்க காது, உங்க கண்ணுக்கே தெரியாம இருக்கு. இன்றைக்கு ஆயிலும் ஓ இந்த காதே, நான் இந்த காது சொல்லிச்சு அவங்கள பார்த்து நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன், நான் உன்னை பார்க்கவே முடியறதில்ல, நீ என்னை பார்க்கவே முடியறதில்ல அப்படின்னு நினைக்காதுன்னு சொல்லிச்சுதா? இல்லவே இல்லை. உங்க உடம்புல இருக்கிற அவயங்களை ஒன்றாகிலும் வேண்டாம்னு சொல்லுவீர்களா? சொல்லவே மாட்டீங்க. அதுபோலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொந்த ரத்தத்தினாலே சம்பாதித்த அவருடைய சபையாகிய அன்பின் குமாரனுடைய ராஜ்யமாகிய இந்த சரீரமாகிய சபையில இயேசு தலைவராயிருக்கிறார். அவருடைய தலையாகி அவருக்குள் நாம் சரீரமாயிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் அவயவங்களாய் அந்த சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். கைக்கு என்ன மதிப்போ அதுதான் இந்த தலை முடிக்கும். காலுக்கு என்ன மதிப்போ அதுதான் இந்த கை விரல் இருக்கிற நகத்துக்கும் எல்லாவற்றையும் ஆண்டவர் அவருடைய பார்வையில சமமாக வைத்திருக்கிறார். ஒன்று கூடவும் இல்லை, ஒன்று குறையவும் இல்லை. இதை ஒரு விசுவாசி புரிந்து கொண்டால் சபை தானா வளர்ந்துவிடும், தானா வளருவீர்கள். நீ சபை வளரும் போது நீங்களும் வளருவீர்கள். உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம் வளரும், உங்களுக்குள் இருக்கிற கிருபைகள் வெளிப்படும். உங்களை கொண்டு கர்த்தர் ஆத்துமாக்களை ரட்சிப்பார், உங்களை கொண்டு கர்த்தர் ஊழியத்தை நிறைவேற்றுவார், உங்களை கொண்டு அற்புதம் ஆண்டவர் செய்வார். இப்படியாக கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை இங்கே கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தூரதேசம் போய் திரும்பி வரும்போது அவர் உங்களிடத்திலே கணக்கு கேட்கிறவராக வருகிறார். உங்களுடைய தாளந்துகளை நீங்கள் பயன்படுத்தி அந்த தாளந்துகளை ஆண்டவரிடத்திலே நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த ஒரு தாளந்து வாங்கினவன் சொன்னான், ஆண்டவரே நீர் வைக்காத இடத்துல எடுக்கிறவரும் விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் என்று உண்மை கண்டு பயந்து நான் அதை ஒரு சீலையிலே பொதிந்து ஒழித்து பத்திரமாய் வைத்திருக்கிறேன், கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளும், எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று சொல்லியிருப்பான் நம்புகிறேன். ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொன்னார் என்றால், தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதற்கு மனதில்லாதிருந்தவர்களாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம சபையில தான் வைக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் சபையில நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை சரியா செய்யாவிட்டாலோ, சபையில நாம் உண்மை இல்லாவிட்டாலோ, சபையில இரு மனமாக வாழ்ந்தாலோ, சபையில சுய நீதிக்காரர்களாக வாழ்ந்தாலோ, நமக்கு பரலோகமே போக முடியாது. இன்றைக்கு காலையில் இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு காரியத்தை நான் இதுல அதை சிந்தித்தேன். என்ன சிந்தித்தேன், வாசிங்க லூக்காஸ் விசேஷம் 19வது அதிகாரத்தில் ஒன்று 22 வாசிங்க பார்க்கலாம்.
நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனசன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனசன் என்று அறிந்தாயே.
இங்கு என்ன வாசிக்கிறோம் என்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன். பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன் என்று சொல்லுகிறார். இங்க என்ன நடந்தது என்றால், அவன் ஆண்டவருக்கு பயந்து, மற்றையும் மார்க்கலையும் நீங்க வாசிங்க வீட்டில் போய், அவன் ஆண்டவருக்கு பயந்து புதைத்து வைத்தேன் என்று சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எதை காட்டுகிறது என்றால், நான் காலையில் இந்த வசனத்தை தியானிக்கும் போது அவன் ஒரு சுய நீதிக்காரனாக காணப்பட்டான். எப்படிப்பட்டவன், சுய நீதி நடிக்கிறான். ஆண்டவர் உமக்கு பயந்துட்டான், ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற, ஆண்டவரே நீர் எப்படி இருப்பீரோ, உமை பத்தி எனக்கு எப்படியோ அப்படி என்று சொல்லி ஒரு சுய நீதியை அவன் அங்கே வெளிப்படுத்துகிறவனாய் இருக்கிறான். இன்றைக்கு அநேகர் ஆலயத்துக்கு வரும்போது பயபக்தியோடு தான் வருகிறார்கள், சுய நீதிக்காரர்களாய் ஆலயத்தில் இருக்கிறார்கள். ஆண்டவர் அப்படி சுய நீதியை விரும்புகிறதே இல்லை. சுய நீதி என்பது நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளுகிற, ஏமாற்றிக் கொள்ளுகிற ஒரு அனுபவம். ஆகவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சபையில உத்தியோகத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு அறிவு இல்லைன்னு சொல்ல முடியாது, புத்தி இல்லைன்னு சொல்ல முடியாது, புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்ல முடியாது, வாசிக்க படிக்க தெரியவில்லை என்று சொல்ல முடியாது, நீங்க ஒன்றுமே சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஒருவேளை இந்த வேதாகமத்தை படிக்க தெரியாம இருக்கலாம், ஜபம் கூடவா பண்ண தெரியாது, நீங்க ஜெபிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறதுக்கும் வாய் ஊமையா இருந்தா நீங்க ஒரு காணிக்கையாவது ஆண்டவருக்கு கொடுத்து என்ன செய்யலாம், அவரை மகிமைப்படுத்தலாம். பண்ணலாமா பண்ணக்கூடாதா, நீங்க சாக்கு போக்கே சொல்ல முடியாது. எல்லா நிலைகளிலும் நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யலாம். சிலர் எண்ணுகிறார்கள், மேடையில் வருகிறது தான் ஊழியம். இல்ல, அப்படி நினைக்கிறது மகா பெரிய தவறு. நீங்கள் கர்த்தருக்காக எதை செய்கிறீர்களோ அதை அவர் ஊழியம் அங்கீகரிக்கிறார். பேசலாம், உங்களுக்கு என்ன கிருபை இருக்கிறதோ, என்ன டாலண்ட் இருக்கிறதோ, என்ன வரங்கள் கொடுக்கிறாரோ, என்ன அபிஷேகம் இருக்கிறதோ, என்ன அறிவு இருக்கிறதோ, அதுக்கு ஏற்றபடி ஊழியத்திலே நீங்கள் வளர்க்கப்படுகிறதற்கு ஏற்றபடி அதை செய்வீர்களானால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் ஒன்றுமே செய்யாம 40 வருஷம் இந்த சபையில இருந்தேன் என்று சொல்லி ஒரு நாள் மரித்து போனீங்கன்னு சொன்னார், ஒருவேளை போதகர் நல்லடக்கம் செய்யலாம், ஆனால் அந்த ஐஸ்வர்யவான் சமுத்திரத்திலே அக்னி கந்தகம் எரிகிற கடலிலே அவன் வேகாத அந்த அக்னியிலே அவன் கொதிக்கிற அந்த அக்னியிலே துடிதுடித்துக் கொண்டு ஆபிரகாமுடைய மடியில் இருந்த லாசருவை கூப்பிட்டான். என் சகோதரர்களுக்கு போய் சொல்ல சொல்லும் இந்த இடத்துக்கு யாரும் வரக்கூடாது என்று அவன் சுவிசேஷத்தை அவன் அக்னி கடலிலிருந்து நரகத்திலிருந்து சொல்ல ஆரம்பித்தான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பின்னால யாருமே நம்மை காப்பாற்ற முடியாது. இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும், இன்றைக்கு நீங்கள் ஒரு உணர்வடைய வேண்டும், உங்களால் ஆண்டவருக்காக எதை செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள். ஒருவேளை ஒரு வீட்டை சந்திச்சு, ஒரு சகோதரனை சந்திச்சு, ஒரு சகோதரியை சந்திச்சு, ஒரு வாலிபனை சந்திச்சு ஆண்டவரை பற்றி சொல்லி ஆலயத்துக்கு கூட்டிட்டு வர முடிஞ்சா கூட்டிட்டு வாங்க. உங்க காரில் இடம் இருந்தா உங்க நண்பர்களில் ஒரு ஆளை கூட்டிட்டு வாங்க. அருமையான தேவ பிள்ளையே, சபையிலே ஏதாயிலும் தான தர்மங்கள் பண்ண விரும்பினால் தான தர்மம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கே நீங்கள் பிரியமாய் வாழாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை எந்த எந்த நிலையிலே நேசிக்க முடியுமோ, உதவி செய்ய முடியுமோ, செபிக்க முடியுமோ, தாங்க முடியுமோ, உங்கள் சரீரத்தால் உழைக்க முடியுமோ, அவ்வளவாய் நீங்கள் செய்யும் போது கர்த்தர் மகிமைப்படுகிறவராயிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் தங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்த கரிசனை இல்லாதவர்களாய், ராஜ்யத்தை குறித்த அறிவு இல்லாதவர்களாய், நான் ஆண்டவருக்காக என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி இல்லாதவர்களாய் தங்களுடைய மனசும் மாமிசும் விரும்பினபடி ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? பாவம். அந்த விளைவு என்ன? பாவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அப்படிப்பட்ட பாவத்துக்குள்ளாக்காதபடி ஆகாதபடிக்கு உங்கள் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த பழகுங்கள். கர்த்தருக்காக எதையாயிலும் செய்ய பாருங்கள். வேலை செய்கிற இடத்துல கண்ட காரியங்களை கதைக்காதீங்க. வேலை செய்கிற இடங்களில் இயேசுவை மகிமைப்படுத்துங்க. உங்க செஃப் உங்களை குறித்து நல்ல சாட்சி கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்க ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா அங்க நீங்க இயேசுவை பத்தி கதைங்க. அங்க போனா அதிக நேரம் கதைக்காதீங்க, ஜெபம் பண்ணுங்க. ரெண்டு குடும்பங்கள் ஒன்று சேர்ந்தால் அங்கே நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. சமீபத்திலே நான் ஒரு இடத்திலே தங்க வைக்கப்பட்டிருந்தேன். அப்பொழுது ஒரு தொலைபேசி வந்தது. அந்த சகோதரி தொலைபேசி எடுத்து கதைத்ததும் அந்த சகோதரன் பேசினது போதும், கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகிவிட்டது, பேசினது போதும், கதையை நிறுத்து என்று சொன்னார். இருங்க நான் கொஞ்சம் கதைச்சிட்டு வச்சிடுறேன்னு அந்த அம்மா சொல்லிச்சது. கதைச்சு அவங்க முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு அந்த அம்மா சொல்லிச்சது, பாஸ்டர் இந்த சகோதரி ஓயாம எடுப்பா, ஒரு நாள் 6 தடவை 7 தடவை ஓயாம போன் எடுப்ப, ஓயாம பேசிட்டே இருப்பா என்று சொன்ன. நான் சொன்னேன், நீங்க அப்படி பேசுனீங்கன்னா அவளுக்குள்ள இருக்கிற ஆவி உங்களுக்குள்ள வந்து அவளை மாதிரி நீங்களும் மாறிடுவீங்க. ஆகவே இனிமே நீங்க அப்படி ஒரு தொலைபேசி உங்களுக்கு வந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது, அவள் கஷ்டத்தை சொன்னாளா அல்லது பிரச்சனையை சொன்னாளா, அவள் எந்த காரியத்தை குறித்து சொன்னா, ஒருவேளை வேற யாரையாவது பத்தி உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னாளா, சொன்னா 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் பேசிவிட்டு சரி சகோதரி நாம அதுக்காக நம்ம ஜெபிப்போம் என்று சொல்லி 10 நிமிஷம் போன்ல ஜெபம் பண்ணுங்க. 10 நிமிஷம் போன்ல என்ன செய்யுங்க? ஜெபம் செய்யுங்க. நீங்க ஒரு நாள் 2 நாள் செய்து பாருங்க, 3வது நாள் அந்த சகோதரி போனே உங்களுக்கு செய்ய மாட்டா. அவ நல்ல மனுஷனா செய்ய மாட்டா. ஹல்லேலூயா. ஏன்னா அவளுக்குள்ள இருக்கிற ஆவி அப்பதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு சொல்றேன், இன்றைக்கு தொலைபேசி, சினிமா, டிவி, இவைகளெல்லாம் நம்மை கெடுக்கின்ற ஒரு கருவிகள். அதை பயன்படுத்த வேண்டிய பிரகாரமாக நாம் பயன்படுத்தாவிட்டால் அது நம்முடைய வாழ்க்கையை சீரழித்துவிடும். ஓ அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையை நீ எந்த விதத்திலும் கெடுத்து விடாதபடிக்கு நீ மிகவும் எச்சரிக்கை உள்ளவனாக உள்ளவளாக காணப்படுவேன். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்காக வாழ்ந்து பாருங்க, ஆண்டவருக்காக எதையாயிலும் செய்து பாருங்க, உங்க நேரத்தை கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களை எவ்வளவு ராஜரீகமான வாழ்க்கையை உங்களுக்கு தந்து எவ்வளவு அற்புதமாய் உங்களை நடத்துவார் என்று நீங்க யோசித்து பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய சந்தோஷத்துக்குள் கடந்து போக வேண்டும் என்றால் உங்களுடைய சரீரத்தால் தேவனை கனம் பண்ணுங்கள், உங்களுடைய சரீரத்தால் தேவனை உயர்த்துங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார், வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்திலே வருவார். அல்லேலூயா. ஆகவே இந்த சரீரத்தை பரிசுத்தமாய் நாம் காத்துக்கொள்வோம். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கை இன்னும் பரிசுத்தமாகும். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் போது நம்முடைய நேரமெல்லாம் ஆண்டவருக்கு சொந்தமாகும். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் போது நாம் சபைக்கு ஆசீர்வாதமானவர்களாக இருப்போம். நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் போது அன்பின் குமாரன் சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. சிலர் நாங்க இப்படி எல்லாம் ஊழியம் செய்தா எங்களுக்கு என்ன கிடைக்கும், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? பேதுரு ஆண்டவரை பார்த்து கேட்டான், ஆண்டவரே உம்மை பின்பற்றி வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு. ஆண்டவர் இயேசு சொன்னார், 1000 வருஷம் நீ அரசாட்சி செய்வாய். ஆமென், ஆமென். இந்த உலகத்துல கொஞ்ச காலம் இருந்து நீ மடிந்து போவாய், மறித்து போவாய், ஆனால் ஒரு நாள் நீ எழும்புவாய். அப்பொழுது ஓ நீ என்னோடு விட 1000 வருஷம் ஆளுகை செய்கிறவனாயிருப்பாய். ஆமென், அல்லேலூயா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு முழு உலகத்திலேயும் ஒரு கூட்டம் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து பரிகாசம் பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பரியாசக்காரர்கள் ஒரு நாள் வைக்கப்பட போகிறார்கள். இயேசு மீண்டும் வருவார் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டின் புத்தகத்திலே 318 இடங்களிலே இயேசு கிறிஸ்துவின் வருகை பற்றி மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 30 வசனங்களுக்கு ஒரு இடத்திலே இயேசு கிறிஸ்துவின் வருகை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு தாமே யோவான் 14:1-3 வாசிக்கும் போது தன்னுடைய வருகை குறித்து சொல்லுகிறார். அதுபோல அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து சொல்லுகிறார்கள். நாம் பிக்கிற அப்பம், நாம் பானம் பண்ணுகிற பாத்திரம், கம்யூனியன் இயேசு கிறிஸ்துவின் வருகையை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் இயேசு மீண்டும் வருவார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் மீண்டும் வருவார் என்பதற்கு நோ டவுட், எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருவார் பூரணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்காக. நம்முடைய சபை பூரணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களுடைய சபை, பெர்ஃபெக்ட் சர்ச். ஹல்லேலூயா, பெர்ஃபெக்ட் சர்ச், பரிபூர்ணமான சபை. ஹல்லேலூயா. நாம் பூரணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள், பெர்ஃபெக்ட் ஹோலி பீப்புள். நாம் பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள். எபேசு சபையாருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது எபேசியர் 1:1 சொல்கிறார், பரிசுத்தம் உள்ள விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது என்று சொல்லுகிறார். நம்ம எல்லாம் யாரு, நம்ம எல்லாம் யாரு சொல்லுங்களேன், நம்ம எல்லாம் பரிசுத்தவான்கள். மார்தட்டி சொல்லுங்க, நான் சொல்றேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் ஒரு பரிசுத்தவான் என்று சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீ பரிசுத்தமா ஜீவித்தா சொல்லலாம், அப்படி இல்லைன்னா உன் சொல்லும் போதே வாய் கூசும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளையே, நீ நான் ஒரு பரிசுத்தவான் என்று சொல்லுவதற்கு தகுதி இல்லாவிட்டால் இந்த மாலை பொழுதிலே உன்னை தகுதியாக்குகிற கர்த்தருக்கு உன் வாழ்க்கையை நீ அர்ப்பணி. உன் வாழ்க்கையிலே எந்தெந்த பகுதிகளிலே நீ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாயோ அதை விட்டு இப்பொழுது மனம் திரும்பு. உன்னை பரிசுத்தவானாக, பரிசுத்த வாட்டியாக அவருக்கு முன்பாக நிறுத்த உன் வாழ்வை ஆண்டவருக்கு தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்காக இயேசு வருகிறார். பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் எப்படி உலகத்தில் வாழ வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, இயேசு தன்னுடைய மலைப்பிரசங்கத்திலே சொன்னார், மத்தேயு சுவிசேஷம் 5:4,
பதினாறாவது வசனத்திலே வாசிக்கும் போது வாசிங்க பார்க்கலாம். இவ்விதமாய்
மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு
கண்டு
பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை
பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை
மகிமைப்படுத்தும்படி
மகிமைப்படுத்தும்படி
உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக
பிரகாசிக்க வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டும். உங்கள் ஜீவியம் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். இந்தியாவில் என்னுடைய சின்ன வயதுல நான் சைக்கிள் ஓட்டும் போது ராத்திரி நேரத்தில் லைட் இல்லாம என்ன செய்ய முடியாது, வெளிச்சம் சைக்கிள் ஓட்ட முடியாது. சைக்கிள் அப்படி ஓட்டினா போலீஸ்காரங்க பிடிச்சிருவாங்க. அதுபோல ஒரு பையன் ராத்திரி சைக்கிள் ஓட்டினான், ஒரு போலீஸ்காரன் பிடிச்சான். பிடிச்ச போது அவன் மேல ஒரு கேஸ் எழுதுகிறான். அந்த கேஸ எழுதும்படி அவனை பார்த்து கேட்கிறான் போலீஸ்காரன், நீ எங்க இருந்துடா வருகிற என்று கேட்கிறான். பையன் சொல்லுகிறான், நான் ஆயிரம் விளக்கு தெருவில் இருந்து வருகிறேன் சார் அப்படின்னு. உங்க வீடு எங்க பாருக்குது, அது எரிகிற தீப்பந்தம் என்ற வீட்டில் நான் வீடு குடியிருக்கிறேன். உன் அப்பா பேர் என்ன, சூரியகுமாரன். உன் பேர் என்ன, சந்திரன். வேற யாரும் வீட்டில் இருக்கிறாங்களா? அம்மா பேர் என்ன, காந்திமதி. அண்ணன் பேர் என்ன, ஞான விளக்கு. அக்கா பேர் என்ன, சந்திரமதி. எல்லா விளக்கும் இருக்குது, எனக்கு எதுக்கு விளக்கு வேணும்? பின்ன ஏடானி விளக்கு இல்லாம வந்த, இத்தனை விளக்கு எனக்கு இருக்குதே சார். அருமையானவர்களே, இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். நாம் ஒளியிலே வந்திருக்கிறோம், ஆனால் மெய்யான ஒளியிலே வந்திருக்கிறோமா? மெய்யான ஒளி நம்மிடத்தில் இருக்கிறதா, மெய்யான வெளிச்சம் நம்மிடத்தில் இருக்கிறதா, நம்மை நாம் பரிசோதனை செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். உங்கள் வெளிச்சம் மனுஷருக்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும், பிரகாசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமது வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக இருக்கட்டும். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் சிதறப்பட்டிருக்கிறது, அநேக மக்களுடைய வாழ்க்கை வேதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. ஐரோப்பா தேசம் வாயில சொல்வதற்கு கூச்சமாயிருக்கிறது, வெட்கமாயிருக்கிறது, வெட்கமாயிருக்கிறது. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? சந்ததி சந்ததியாக சோதோம் குமோராவாக மாறிவிடும். சகோதரனே, உன் மனைவியோடு நீ அன்பாயிராவிட்டால், உன் மனைவியை நீ நேசிக்காவிட்டால், உன் மனைவியினிடத்திலே அன்பு கூற வேண்டிய பிரகாரமாய் நீ அன்பு கூறாவிட்டால், கர்த்தர் உன்னை சந்திப்பார். அவருடைய சிச்சையை நீ அற்பமாக எண்ணாதே. அன்பு சகோதரியே, உன் கணவனை மாத்திரம் நீ நேசிக்க பழகிக்கொள். கல்லானாலும் அவன் உனக்கு கணவன், புல்லானாலும் அவன் உனக்கு புருஷன். அவனை விட்டு ஒருபோதும் பிரிந்து போகாதே. என்னதான் சூழ்நிலைகள் நெருக்கங்கள் வந்தாலும், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு முன்பாக வெளிச்சமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். சாட்சி இல்லாத வாழ்க்கை இருக்குமானால் அது சீர்கெட்ட வாழ்க்கை. நீங்கள் தேவ ராஜ்யத்துக்குரியவர்களாக இருக்க முடியாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த ஒரு மனிதனும் விபச்சார பாவத்திற்குள் ஆக்கப்படுவான் என்றால், இன்னொரு மனுஷியின் மேல் அவன் தன் கண்களை வைப்பான் என்றால், அவன் மதிகேடன் என்று வேதம் சொல்கிறது. அவன் தன்னுடைய பலனை இழந்து தன்னை பாதாள குழியில இறக்குகிறான் என்று வேதம் சொல்கிறது. இன்று காலையிலே நான் தேவ சமூகத்திலே நீதிமொழிகளின் புஸ்தகத்தை படித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஆண்டவர் இந்த பகுதியை எனக்கு காண்பித்தார். நான் இதை படித்துவிட்டு நான் சிந்திக்க ஆரம்பித்தேன், ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே ஏன் இதை எனக்கு காண்பிக்கிறீர் என்று சொல்லி. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் ரெண்டு காரியத்தை எனக்கு காண்பித்தார். முதலாவதாக, இங்கே பத்தாவது ஐந்து ஏழாம் அதிகாரம் பத்தாவது வசனம். நான் ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரம் வாசிப்பது உண்டு. இன்றைக்கு வாசித்த பகுதியிலே பத்தாவது வசனம் சொல்லுகிறது, இதோ வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திரமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்ப்பட்ட ஆள் என்று சொல். இப்படி ஒரு மனுஷனிடத்தில் ஒரு மனுஷன் தவறாக கடந்து போகும்போது அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்றால், ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும். ஒரு மனுஷன் தகாத உறவு கொள்ளும் போது அவன் எப்படிப்பட்டவன் என்றால், ஒரு அடிக்க கொண்டு கொண்டு போகப்படுகிற ஒரு மாட்டை போல இருக்கிறான். இன்னும் அந்த அதிகாரத்தை வாசித்தா அவ்வளவு பயமா இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு பிசாசானவன் மாமிசம் என்றும் வலையை விரித்து அவன் வாளால் இழுக்கிறான். நீங்கள் இதற்கு விலகி ஓட வேண்டும், நீங்கள் விலகி ஓட வேண்டும். எந்த மனிதனும், திருமணமான ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த மனைவியை மனைவியாக தன்னுடைய சொந்த சரீரமாக அவன் நினைக்க வேண்டும். அப்படி நினைக்காதவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. மனைவிக்கு புருஷன் தலையாக இருக்கிறான். அவனுடைய உடம்பு யார் என்றால், அவனுடைய உறுப்புகள் எல்லாம் யார் என்றால், அவன் சொந்த மனைவிதான், சொந்த மனைவி. ஆகவே ஒருவன் மனைவியை வேதனைப்படுத்தினால் அது தேவனை வேதனைப்படுத்தினதுக்கு சமம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று தெரியவில்லை. ஒரு பக்கத்தில் பார்த்தா இது ஒரு அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் போல எனக்கு உள்ளத்தில் வருது. இன்னொரு பக்கத்தில் உங்களுக்கு சாட்சி அவசியம். இன்றைக்கு ஐரோப்பா தேசத்திலே அநேக குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது, அநேகருடைய கேஸ் கோர்ட்டில் இருக்கிறது. வழக்கு என்னவென்றால், டிவோர்ஸுக்காக வழக்கு போட்டிருக்கிறது. ஒன்றா, ரெண்டா, மூன்றா, எங்கே? சபைகளுக்குள்ளே இருக்கிற விசுவாசிகளுக்குள்ளே. ஸ்தோத்திரம். ஒரு மிருகத்தனமான வாழ்க்கை. கல்யாணத்தை பண்ணுகிறான், ரெண்டு ஒரு வருடம் வாழுகிறான், ரெண்டு பிள்ளையை பெற்று விடுகிறான், மூன்றாவது இன்னொருத்தியோடு போய் வாழுகிறான். கேவலம் கேவலம். ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார், உங்கள் நற்கிரியைகளை மனுஷர் காணட்டும், உங்கள் வெளிச்சம் மற்றவர்களுக்கு பிரகாசிக்கட்டும். நீ ஆண்டவருக்கு ஊழியம் செய்வாயானால், சபையிலே தேவனுக்கு நீ ஊழியம் செய்வாயானால், இந்த பாவம் உன்னை தொடவே தொடாது. ஏனென்றால் அதுக்கு உனக்கு ஜோல் நேரமே இருக்காது. நீ ஆண்டவர் காரியத்தில் உன்னை ஈடுபடுத்திக் கொண்டால் அதுக்கெல்லாம் என்ன இருக்காது, நேரமே இருக்காது. ஜெபிக்க நேரம் இருக்காது, வேதத்தை படிக்க நேரம் இருக்காது, வேன் ஓட்டுறதுக்கு நேரம் இருக்காது, சொல்வதற்கு நேரம் இருக்காது. ஆண்டவரே எனக்கு இன்னும் நேரத்தை தாரும். நான் எல்லாம் என்னுடைய ஊர்ல ஏன் ஒரு நாள் போயிட்டது, எனக்கு ஒரு நாள் போகிறது தெரியவே தெரியாது, அவ்வளவு சீக்கிரம் போய்விடும், அநேக வேலைகள் தாமதமாகிவிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, சகோதரிகளுக்கும் சொல்லுகிறேன், உங்க சொந்த புருஷனிடத்தில் அன்பு கூறுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில எபேசியர் ஐந்தாம் அதிகாரத்தை படிங்க, 22 கடைசி முடிய வாசிங்க. அதை படித்து 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 நீங்கள் உங்கள் புருஷனிலே அன்பு கூறுங்கள். உங்கள் புருஷனுக்கு கீழ்படியுங்கள். புருஷனை டென்ஷன் பண்ணாதீங்க. புருஷன் மாதிரி நல்லா கவனிங்க. புருஷனுக்கு ஷர்ட் போட்டு விட வேணுமா, போட்டு விடுங்க. ஷூவை தொடைக்க வேணுமா, தொடங்க. வேலைக்கு போகும்போது வரும்போது முத்தம் கொடுத்து அனுப்புங்க. உங்க புருஷன் உங்களை குறித்து நினைக்க வேணும், என் மனைவியை போல உலகத்தில் வேறொரு மனைவி இல்லை. அப்படி மனைவி நினைக்க வேண்டும். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும், உண்மையாய் அன்பு கூற வேண்டும். புருஷன் இல்லாத போது வீட்டில் ஏதாவது ஆம்பிள்ள வந்தால் கதவை திறந்து பாதி பணியில நின்று அவர் இல்லை அப்புறம் வாங்கன்னு சொல்லுங்க. புருஷன் இல்லாத போது வீட்டில் உட்கார்ந்து உல்லாசமாய் பேசாதீங்க. ஒருவரையும் ஏற்றுக்கொள்ளாதீங்க. சொந்த அண்ணன் தம்பியும் ஏற்றுக்கொள்ளாதீங்க. அப்பறம் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளாதீங்க. ஆம்பிள்ளைன்னு வந்தா ஒருவனையும் ஏற்றுக்கொள்ளாதீங்க. கொடிய காலத்தில் வந்திருக்கிறோம், பயங்கரமான காலத்தில் வந்திருக்கிறோம். சமீபத்திலே இந்தியாவில் ஒரு குடும்பத்தை சந்தித்தேன். ஒரு 60-70 வயது முடியெல்லாம் நரைத்து போன ஒரு மனிதன் ஒரு குழந்தையை தூக்கி கையில வைத்திருந்தார். ஒரு 18-20 வயதான ஒரு பிள்ளை அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கிறாள். அந்த சகோதரியை பெண்ணை பார்த்து கேட்டேன், அப்பா எங்கம்மா உன்னுடைய கணவர் எங்கே? அவர்தான் கணவர். யார் என்றால் சொந்த தகப்பனே தன் பிள்ளையை கெடுத்து பிள்ளையை பெற்று வைத்திருக்கிறான். சொந்த தகப்பன். அப்படியானால் யாரை இந்த உலகத்தில் நம்ப முடியும்? நீங்கள் உங்களை கற்புள்ளவர்களாக காக்க வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், கர்த்தருக்காக நேரத்தை செலவிடுங்கள், தேவ சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள், வேதத்தை வாசித்து ஜெபியுங்கள், மரியாதை போல இயேசுவின் பாதத்தை நேசியுங்கள், அதையே தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் கற்புள்ள வாழ்க்கை, உங்களுடைய நல்ல நடக்கை, உங்களுடைய பரிசுத்தமான ஜீவியம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கட்டும், பிரகாசிக்கட்டும், பிரகாசிக்கட்டும். உங்கள் விளக்கு எரியட்டும், உங்களுடைய விளக்கு அணையவே கூடாது, எரியட்டும். ஒவ்வொரு நாளும் அதனுடைய பிரகாசம் 1000 வாட்சல்ல, 10,000 வாட்சல்ல, அது சூரியனை போல அது வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவர்களுக்கு முன்பாக நீ பிரகாசிக்க கூடாதபடிக்கு உன்னுடைய வாழ்க்கை இருளாக இருக்கும் என்று சொன்னால், மற்றவர்களை கண்டு நீ பயந்து ஒளித்து வாழ்வாயானால், நீ மற்றவர்களுக்கு முன்பாக நிற்க தைரியம் குறைந்திருப்பாயானால், இன்றைக்கு கர்த்தரிடத்தில் மனம் திரும்பு, அல்லது புலம்பு, ஆண்டவரே என்னை மன்னியும், இதுவரையிலும் நான் கீழ்ப்படியாதவனாய் கீழ்ப்படியாதவளாய் காணப்பட்டேன், இன்றைக்கு என் வாழ்க்கையை உமக்கு தருகிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆவியானவருடைய உதவியை நாம் கேட்காவிட்டால் நம்மை ஒருவரும் காப்பாற்ற முடியாது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் அறிகிறேன். ஆண்டவர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களோடு பேசுகிற இந்த நேரத்தில் ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். இங்கே ஒரு சிலருக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய அவர்களுடைய மனசாட்சியிலே குத்தப்பட்டு, நான் என்ன செய்யட்டும், என்னால் இதை முடியவில்லையே, விட முடியவில்லையே, என்னை இந்த வாழ்க்கை பாரப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று புலம்புகிற ஓசையின் உள்ளத்தில் கேட்கிறது தேவ பிள்ளையே, உன்னை விடுவிக்க ஆவியானவர் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். இயேசு குமாரன் இயேசு உன்னை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீ விடுதலையாவாய். என்னுடைய ஆண்டவர் இயேசு தம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையை இன்றைக்கு உங்களுக்கு மேல ஊற்றப்போகிறார். அபிஷேகம் நுகத்தை முறிக்கும், அது பாவத்தின் கட்டுகளை அவிழ்க்கும், அது எந்த அசுத்தமானாலும் அபிஷேகம் அவைகளை புறம்பே தள்ளிவிடும். கர்த்தருடைய பிள்ளையே, இந்திய தேசத்திலே கேரளா பகுதியிலே ஒரு பெரிய மலையிலே ஒரு கோயில் இருக்கிறது, இந்து கோயில். அதுக்கு ஐயப்பன் கோயில் என்று சொல்லுவார்கள். வருஷந்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் போய் கோடிக்கணக்கான பணத்தை போட்டு அவர்கள் நடந்து போய் நடந்து வருவார்கள். எத்தனையோ மலையேற வேண்டும், படியேற வேண்டும். ஒரு நாளில், போன வருஷத்துக்கு முந்தின வருஷம், ஆந்திராவிலிருந்து ஒரு நடிகை அந்த மலைக்கு போனான். அந்த மலைக்கு போய் அங்கே இருக்கிற சாமியே அவ போய் தொட்டான். உடனே மக்கள் எல்லாரும் சொன்னாங்க, இந்த பெண் சாமியை தொட்டதுனால சாமிக்கு இருந்த வல்லமையெல்லாம் போயிட்டு, சாமிக்கு இருந்த வல்லமையெல்லாம் போய். இன்றைக்கு கோர்ட்ல கேஸ், அது கேஸ் நடந்துட்டு இருக்குது இந்தியாவில். இப்ப யாருமே உள்ள வரக்கூடாது, சாமி கோபிச்சுட்டு இருக்குது. ஆனா என் ஆண்டவராகிய இயேசுவினிடத்திலே ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்தாள். அவள் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அந்த மாத்திரத்திலே அவள் விடுதலை பெற்றாள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்கள் இயேசுவினிடம் அறிவீர்களானால் அந்த இயேசுவானவர் உன்னை விடுவிக்க காத்திருக்கிறார். அன்பு சகோதரனே, எனக்கு அன்பு சகோதரியே, உன் வாழ்க்கையில நீ எந்த நிலையில் இருந்தாலும் இயேசுவிடம் வா, அவர் உன்னை விடுவிப்பார், அவர் உனக்கு அற்புதத்தை செய்வார், அவர் உன் வாழ்க்கையை மாற்றுவார். உன்னால விட முடியாது, உன்னால நிறுத்த முடியாது. உனக்குள் இருக்கிற இச்சை, உனக்குள் இருக்கிற ஆசை, உனக்குள் இருக்கிற உணர்வுகள், இது எல்லாம் உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் இது உன்னுடைய தலையிலிருந்து கால் வரையிலும் ஊறி போயிருக்கிற ரத்தத்தில் ஊறுகிற காரியம். ஆனால் இதிலிருந்து உன்னை விடுவிப்பதற்காகத்தான் இயேசுநாதர் கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தினார். அதுல ஜீவன் உண்டு. நீ இந்த இயேசுவை நம்பி அவருக்கு முன்பாக உன்னை ஒப்புக்கொடுத்து, ஆண்டவரே, அபிஷேகநாதரே, இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், இன்றைக்கு இந்த பாப வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு வேண்டும், நான் கர்த்தருடைய சபையிலே கொஞ்சம் குறைய குற்றவாளியா இருக்கிறேன், ஒரு பாவியா இருக்கிறேன், பரிசுத்தம் இல்லாம இருக்கிறேன், உம்முடைய ராஜ்யத்துக்கு தூரமா இருக்கிறேன் என்று சொல்லி உன்னை ஒப்புக் கொடுத்து ஆண்டவரிடம் வருவாயானால், நீ அவரை கூப்பிடுகிற மாத்திரத்துல, கூப்பிட்ட மாத்திரத்துல இயேசு உனக்கு விடுதலை தருவார், இயேசு உனக்கு விடுதலை தருவார். அபிஷேகநாதர் உலாவிக்கொண்டே இருக்கிறார், உலாவிக்கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் ஒரு பூசாரி தன்னுடைய மகளை பூசை செய்யக்கூடிய, அபிஷேகம் பண்ணக்கூடிய பாத்திரங்களை துலக்கும்படியாக சொன்னார். வழக்கமா ஒவ்வொரு நாளும் அந்த பெண் இந்த பாத்திரங்களை எல்லாம் துலக்குவாள். ஆனால் அந்த குறித்த நாள் ஒரு நாளிலே அவள் துலக்கவே இல்லை. அதுக்கு காரணம் என்னவென்றால், அவளுடைய ஒரு தோழி அவளை ஒரு பெரிய சுவிசேஷ கூட்டத்துக்கு கூட்டிக் கொண்டு போனார். அந்த சுவிசேஷ கூட்டத்தில் போன போது இவள் மேல ஒரு அபிஷேகம் வந்தது. இவ அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பித்தாள். சொல்ல முடியாத சந்தோஷம், வாழ்க்கையில் ஒரு பயங்கர விடுதலை. இப்பொழுது அவள் சிந்திக்கிறாள், இவ்வளவு நாள் எங்க அப்பா தானே சாமிக்கு அபிஷேகம் பண்ணினாரு, இப்போ ஒரு வித்தியாசமான அபிஷேகம் என் மேல இறங்கி இருக்கிறத, இப்ப எது உண்மையான அபிஷேகம், பாத்திரங்களில விக்கிரகத்தின் மேல நெய்ய வார்க்கிறதோ, பால வார்க்கிறதோ, அல்லது நான் இப்பொழுது பெற்றுக்கொண்ட இந்த அபிஷேகமோ எது அபிஷேகம் என்று அவள் உணர ஆரம்பித்தாள். ராத்திரி முழுதும் அவளுக்கு தூக்கமே இல்லை. ஒரு நாள் போச்சு, ரெண்டு நாள் போச்சு, தகப்பனாருக்கும் மகளுக்கும் பயங்கர போராட்டம், இவளுடைய முகத்தில் ஒரு வித்தியாசம். இப்போது தகப்பனாருக்கு தெரிந்து போயிட்டு பக்கத்து வீட்டில் உள்ள கிறிஸ்தவ பிள்ளையோடு கூட கோயிலுக்கு போனதுனால, ஆலயத்துக்கு போனதுனால இவளுடைய மனசு இப்ப மாறி போச்சது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகப்பனார் கூப்பிட்டார் மகளை, பாத்திரத்தை விளக்கிறியா, என்ன செய்ய போறேன்னு. அவர் சொன்ன, நான் விளக்கவே மாட்டேன், துலக்கவே மாட்டேன். ஏன் துலக்க மாட்டேன்? அப்பா, நீங்க அபிஷேகம் பண்றீங்களா சாமி, அது கள்ள சாமி, பொய்யான சாமி. இயேசு சாமி தான் உண்மையான அபிஷேகநாதர், அவர் தான் அபிஷேகம் கொடுக்கிறவர். எப்படி சொல்லுகிற இத, நான் இந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், எனக்குள்ள இந்த அபிஷேகநாதர் வந்திருக்கிறார், இப்ப பாருங்க எனக்கு என்ன விடுதலை, நல்ல சுகமா சந்தோஷமா இருக்கிறேன், இவ்வளவு நாள் இல்லாத சந்தோஷம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி அந்த பெண் சொன்னாள். இன்றைக்கு அவ கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு போதகருக்கு மனைவியா இருக்கிறாள். கர்த்தருடைய பிள்ளையே, அபிஷேகம் உன்னுடைய நுகத்தை முறிக்க போகிறது. உன் இருதயத்துல ஒரு இடம் மட்டும் ஆண்டவர் கேட்கிறார். உன் இருதயத்துல கொஞ்சம் ஒரு துளி, ஒரு கடுகளவு இடத்தை ஆண்டவர் கேட்கிறார் இந்த அபிஷேகம் உனக்குள்ள வர்றதுக்கு. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஓரலபா சந்தர கரதன மரபலபா.